எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நடத்தி சொல்லுமையா.
ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாரிலும் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாரிலும் நடத்தி செல்லுமையா.
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற தேவ ஆவியானவரே, சகல சத்தியத்துக்களும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு போதிக்கிற தேவ ஆவியானவரே, எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே செயலாற்றுங்கப்பா. எங்கள் மத்தியிலே கிரிய செய்யுங்க. தேவ சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும். சபை ஆயத்தப்படட்டும் கிறிஸ்துவின் வருகைக்கு. ஒப்புக் கொடுக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆவே ஆவே ஆவே. நாம் அவர்ந்து கொள்வோம். டேக் யூ சீட் பிளீஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்ல போறோம்.
லெஸ்ஸன் டு பிகின் ஃபார் கர்ட்டஸ்
கமிட் மீ ப்ளீஸ். இதோட கூட திருப்பி கொள்ளுங்க.
கம் வித் மீ.
1 சாமுவேல் புத்தகம்
1 சாமுவேல்
15வது அதிகாரம்
கபிட் 15.
1 சாமுவேல் புத்தகம்
1 சாமுவேல்
15வது அதிகாரம்
கபிட் 15.
2 வசனங்களை நாம் வாசிய கேட்க போறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22-23
கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
Doch Samuel erwiderte: Was denkst du, worüber freut sich der Herr mehr? Über viele Brand- und Schlachtopfer oder über Gehorsam gegenüber seinen Weisungen? Ich sage dir eines: Gehorsam ist wichtiger als das Schlachten von Opfertieren. Es ist besser, auf den Herrn zu hören, als ihm das beste Opfer zu bringen. Auflehnung ist ebenso schlimm wie Zauberei, und Eigensinn ist nichts anderes als Götzendienst. Weil du gegen den Befehl des Herrn verstoßen hast, darum hat er dich verstoßen. Du wirst nicht mehr lange als König regieren.
So,
wir haben jetzt gerade gehört, was Gott durch den Propheten Samuel gesprochen hat.
நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவரும் உம்மை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்று தேவனுடைய வசனம் வாசிக்க கேட்டோம்.
Wir haben gelesen, dass Samuel sagt zu Saul, weil du das Wort Gottes verworfen hast, hat Gott dich verworfen.
ராஜாவான இரண்டாவது ஆண்டிலேயே சவுல் பாதை மாறிவிட்டார்.
So als in seiner zweiten Regierungsjahr ist Saul schon von seinem Weg abgewichen.
அவருடைய ஆரம்பம் மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் இரண்டாம் ஆண்டிலேயே அவன் தேவனுடைய வழியையும் தேவனுடைய வழிடத்திலையும் விட்டு விலக ஆரம்பித்தான்.
Sein Anfang, das war richtig schön, sehr erstaunlich, aber selbst in seinem zweiten Regierungsjahr hat aber schon seinen Weg verlassen.
அமலேக்கியரை மடங்கடித்து முறியடித்து அவர்களுக்கு உண்டான அனைத்தையும் அழித்தொழிக்க கர்த்தர் சாபுவின் மூலமாக கட்டளை கொடுத்து அனுப்பினார். தேவன் சொன்னதை அவன் செய்தான், செய்ய வேண்டிய விதமாக அவன் அதை செய்யாததை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Gott hat nämlich durch Saul geboten, die Amalekiter bis auf den Grund zu vernichten, nichts übrig zu lassen. Und Saul hat das getan, aber nicht auf die Art und Weise, wie er es eigentlich sollte.
ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, முடிவை வைத்து முறை சரி என்று சொல்ல முடியாது.
Ein großer Mann, ein heiliger Mann sagte wohl, man kann etwas nicht das Ende einer Sache beurteilen, wie es durchgeführt worden ist.
முடிவை வைத்து முறை சரி என்று சொல்ல முடியாது.
Man kann anhand einem Resultat nicht beurteilen, wie es vollzogen war. Das heißt, die Sache, wie es dran gegangen worden ist.
அதைத்தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். சவுல் யுத்தம் பண்ணினான், வெற்றி பெற்றான், ஆனாலும் அது தேவனுடைய சித்தப்படி தேவனுக்கு பிரியமானபடி இருக்கவில்லை.
Das können wir nochmal als Beispiel hier in der Bibel sehen. Saul hat getan, was Gott gesagt hat. Ja, das Resultat war, er hat die Amalekiter vernichtet, aber die Art und Weise, die war falsch.
தேவனுடைய எதிர்பார்ப்பை அவன் நிறைவேற்றவில்லை.
So, er hat die Erwartung von Gott nicht erfüllt.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை.
Er war dem Wort Gottes nicht gehorsam.
கர்த்தருடைய வசனத்தை அவன் புறக்கணித்தான்.
Er hat das Wort Gottes verworfen.
தேவனுடைய வசனத்தை அவன் அலட்சியம் பண்ணினான்.
Er hat es einfach verachtet, das Wort Gottes.
அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பு வழிபட்டது.
So, daher die Rechenschaft musste er ablegen vor Gott.
யுத்தம் பண்ணி வெற்றி பெற்றாலும் தேவனுடைய வசனத்துக்கு, தேவன் சொன்ன கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான்.
Auch wenn er diesen Krieg gewonnen hatte, er war aber Gott nicht gehorsam.
ஆகவே இந்த நாளிலே மேன்மையான கீழ்ப்படிதல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனம்
தேவையான
கீழ்ப்படிதல், அல்லது உண்மையான கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று தேவன் சொல்றதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Denn Gott sagt hier, siehe, Gehorsam ist besser als Opfer und Aufmerken besser als das Fett von Widdern.
நன்றாய் கவனியுங்க, ஆண்டவர் வசனத்தை நன்றாய் கவனியுங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கு. Listen to me please. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல்,
Gehorsam ist besser als Opfer.
நன்றாய் கவனியுங்க.
Achtet genau.
நான் சொல்றது தயவு செய்து விளை கொடுங்க. பாவத்துக்கு பரிகாரம் அல்லது பிராச்சி சித்தம் மெய்யான மனம் திரும்புதலே ஒழிய, பாவத்துக்கு பரிகாரம் நன்மை செய்யறதும் ஊழியம் செய்யறதும் இல்ல இல்ல இல்ல.
Also um die Vergebung von Sünden, aber damit man die Sünde los wird, ist das wirklich wahre Opfer, nämlich die Bekehrung und nicht das Schlachten von Tieren oder Blut.
நல்லா விளையாடுங்க. பாவத்துக்கு பரிகாரம் மெய்யான மனம் திரும்புதலே ஒழிய, நன்மை செய்யறதுல அல்லது ஊழிய செய்யறதுனால பாவத்துக்கு தேவனுக்கு பரிகாரம் காணவே முடியாது. சோ ஆகவே இவன் இங்க விட்ட பெரிய ஒரு தவறை வேதம் நமக்கு சுட்டி காட்டுறது.
சோ nochmal die Vergebung für die Sünde, das heißt der Preis, um die Sünde loszuwerden, ist wirklich die wahrhaftige Bekehrung bzw. Gehorsam zu dem Wort Gottes und nicht irgendwelche guten Taten, die wir vollbringen oder irgendwelche Opfer von Tieren.
பலிகளை அறிமுகப்படுத்தினது தேவாதி தேவன் தான்.
Gott hat selber das Opfer hier nochmal vorgestellt.
ஆனா ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு செலுத்துகிற பலிகளை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார்.
Aber Gott wird niemals ein Opfer annehmen als sein Wort, beziehungsweise das Wort gilt viel mehr als das Opfer, das sie ihm dienen.
Hier ist
eine wichtige Wahrheit, die wir hier lernen müssen.
So, முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனால அழைக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் முற்று முழுவதும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார்.
So God erwartet von dir und mir, dass wir wirklich seinem Wort getreu sind und gehorsam sind.
நான் செய்கிற பணிகளோ ஊழியங்களோ, நான் செய்கிற நன்மைகளோ தான தர்மங்களோ அடுத்தது. ஆனால் முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தன்னுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது.
So, ob wir hier Dienste für Gott tun oder ob wir den armen Leuten helfen, Gutes tun, gute Werke vollbringen, das ist alles erstmal eine kleine Nebensache. Aber viel wichtiger ist, dass wir dem Wort Gottes erstmal gehorsam sind.
தேவனுடைய வசனத்துக்கு நாம கீழ்ப்படிந்து கொண்டு, keep it on, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டே நாம் நன்மைகளையும் நற்கினிகளையும் செய்ய
கட்டளை பெற்றிருக்கிறோம், அதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம்.
Wir haben auch hier, wir lernen auch hier aus der Bibel, dass wir erstmal dem Wort Gottes gehorsam sein müssen und nebenbei auch die anderen Taten, das heißt gute Werke vollbringen, an die Armen denken, für Gott Dienste verrichten, alles nebenbei auch mitmachen.
ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிற்பாடு அதை நாம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட வசனத்துக்கு இன்னும் ஒரு காரியத்தை நான் மூலாதாரமா சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவனை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம் அல்லது அசட்டை பண்ணுகிறோம் என்பது அர்த்தமாகும் என்று சத்தியத்துபடி
சொல்லுகிறேன்.
So we must respect the word of God. Now, devote vasanathai madhiga kattukolla vendum.
We must learn this word Godhead to accept, to respect.
So endha vaathaiyum evarala sollapatta endradhu miga miga mukkiyamaagum.
So we must our cooking from being this word stumped.
I say it again, endha vasanamum endha vaathaiyum endha sollum evarala sollapattadhu endradhu miga mukkiyamaagum.
Then this word, jeder Satz ist so wichtig, von wem das gekommen ist, ja.
Tatsichira velegale nammadathile yaaravathu அவதோடு சொல்லிட உடனே நாம என்ன கேக்குறது யார் சொன்னது அப்படினு சொல்லுவோம்.
So wenn jemand zu beispielsweise im alltäglichen Leben kommt und sagt ja so und so wurde mir das geredet, sagen sofort wer hat das gesagt.
சொல்லப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டவரை சார்ந்திருக்கிறது.
Denn die Worte die wir hören kommt darauf an durch wen sie geredet worden sind.
I say it again, விளங்கிக்கொள். சொல்லப்பட்ட வார்த்தை அல்லது பேசப்பட்ட வார்த்தைகள் பேசினவரை சொல்லப்பட்டவரை சார்ந்திருக்கிறது.
So denn die ausgesprochenen Worte es kommt darauf an wer sie ausgesprochen hat.
தேவன் சாமுவேல் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை சவுலுக்கு அனுப்பினார்.
Denn Gott schickt Samuel und sagt folgendes zu Saul.
அமலேக்கியரை அழித்து ஒழித்து, ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் வரும்பொழுது அவைகளை இடைமறித்த செயலை என் மனதில வைத்திருக்கிறேன். பாருங்க தேவன் சொல்றார், ஏன் தெரியுமோ, பழி வாங்கிறது எனக்குரியது, நானே பதிவு செய்வேன் என்று சொன்ன வார்த்தை இங்க நினைவுபடுத்துறது நல்லது. அதை கவனிங்க. ஆகவே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களை வழிமறித்த செயலை நான் மனதில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நீ போய் அமலேக்கியரையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் அழித்து போடுண்டு வார்த்தை அனுப்பினார் தேவாதி தேவன்.
So Gott schickt ein schickt folgende Worte zu Saul und sagt, als ich mein Volk Israel von Ägypten durch die Wüste geführt hatte, stand die Amalekiter im Weg, die wollten mein Volk nicht durchlassen und das habe ich immer noch im Herzen und deshalb geh jetzt dahin und vernichte die Amalekiter. Das waren die Worte Gottes.
மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லி அனுப்பின புருஷர்களையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகள் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் நல்லா கேட்பீங்க. ஒவ்வொன்றும் ஒன்றாக ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது நீங்க மூன்றாம் வசனத்துல 15 அதிகாரம் 3 வசனத்துல நீங்க பாத்தீங்களா இருந்தா, புருஷர் ஸ்திரிகள் பிள்ளைகள் குழந்தைகள் மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் கொண்டு போட கடவா என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பினார்.
So Gott hat Saul geboten und zwar verschone keine, sondern zieh deinen Bann und verstrecke deinen Bann an Mann und Frau, Kinder und Säuglinge, Rinder, Schafe, Kamele und Esel. Also zählt hier wirklich alles auf.
யுத்தம் பண்ண சொன்னது தேவாதி தேவன்.
Gott hat gesagt, so Krieg führen.
யுத்தத்தில் வெற்றி பெற்றதும் தேவனுடைய செயல்.
Und dass er gewonnen hat, das war auch das Werk Gottes.
So, தேவனுடைய சித்தப்படிதான் அவன் யுத்தம் பண்ணினான்.
So, er hat nach dem Willen Gottes diesen Krieg geführt.
தேவனுடைய வார்த்தையின்படிதான் அவன் யுத்தம் பண்ணினான்.
Er hat nach dem Wort Gottes diesen Krieg in die Amalekiter geführt.
தேவன் தான் அவனுக்கு வெற்றியையும் கொடுத்தார்.
Und auch Gott hat ihm den Sieg gegeben.
ஆனா தேவன் சொன்ன வார்த்தைகளை அந்த இடத்துல அவன் நிறைவேற்றாமல் போய்விட்டான்.
Aber er hat die Worte Gottes an der Stelle nicht erfüllt.
சொல்லப்போனா யுத்தத்தில அவன் வெற்றி பெற்றார். நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. இந்த இடத்துல அவன் யுத்தத்தில் வெற்றி பெற்றாலும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தொட்டு போய்விட்டான்.
So ach ganz genau, auch wenn er diesen Krieg gewonnen hat, aber das was Gott ihm gesagt hat, das hat er nicht erfüllt.
In other words, உலக காரியத்தில் வெற்றி பெற்றான், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தொட்டு போய்விட்டான்.
In other words, in weltlichen Dingen hat er vielleicht gewonnen, aber das was mit Gott zu tun hat, in diesen Dingen hat er versagt.
So அதை போலவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் சில வேளைகளில் உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கலாம், நன்மைகள் நடக்கலாம், ஆனால் தேவ காரியங்களை தோற்று போய்விட்டோமாக இருந்தால் தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்காது என்று எனக்கு சேர்த்து சொல்கிறேன். தேவனுடைய வசனம்
auch die Kinder Gottes, die mögen vielleicht in der Welt mit all unseren Dingen vorhaben vielleicht immer den Sieg haben oder Sieg erringen, ja, wir könnten vielleicht all das Gute empfangen, aber wenn wir in der Sache Gottes versagen, dann ist das nicht schön für uns.
Aber wenn dann mir சொன்னது போல தேவனுடைய மனுஷன் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தன் பார்வைக்கு அற்பமாக இருந்தபோது ஆண்டவரை அனலித்து அவனை அபிஷேகம் பண்ணார். அது எனக்கு மிக பிடித்த ஒரு காரியம். இன்னும் நம்முடைய தாழ்மை எங்க இருக்கு தெரியுமோ? நன்றா கவனிங்க. 15-ஆம் அதிகாரம் 17-ஆம் வசனத்தில் பாத்தீங்களா இருந்தா, நீ உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்கள் மேல் அதிகாரியான. இப்ப என்ன கவனிங்க, சவுல் தன்னுடைய பார்வைக்கு அற்பமாக இருந்திருக்கிறார்.
Saul, er hat eins über sich selber so schlecht gedacht, oder er hat sich selber verachtet, er hat so sehr gedemütigt eins.
இது ஒரு குறிப்பு நான் சொல்ல விரும்புறேன். மெய்யான தாழ்மை என்கின்றது, மெய் மனத்தாழ்மை என்றது நம்மை குறித்து நாம் வைத்திருக்கிற எண்ணம் நினைவுகளை பொறுத்தது என்று சத்தியத்துப்படி
சொல்றேன். liegt darin, wie wir über uns wirklich denken.
மற்றவர்கள் நம்மை குறித்து இருக்கிற நினைவுகள் இருக்கட்டும், let it be so. ஆனா என்னை குறித்து நான் என்ன நினைவு வச்சிருக்கிறேன்? தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவரையும் அவர் மதிக்கிறது இல்லை என்று எஸ்ஐயால நான் வாசிக்கிறோம்.
Denn was denken wir über uns selber, was die anderen über uns denken, das ist erstmal eine andere Sache, aber wie denken wir über uns selber?
ஆகவே சவுளுடைய ஆரம்பம் மிக அருமையாக இருந்தது, அவனுக்குள்ள மெய்யான மனத்தாழ்மை இருந்தது, சரியாக தன்னை நிதானித்திருந்தான். ஆகவே தன் பார்வைக்கு அற்பமாக இருந்தான் ஆரம்பத்தில் இந்த பிகினிங். பட் சில நாட்கள் போக பதவி வர அதிகாரம் வர படைகளும் சூழ்ந்திருக்கு, அவருடைய நிலைமைகள் மாறுவது நாம் பார்க்க கூடியதாக இருக்கு.
Wir können sehen, Saul's Anfang, das war richtig schön. Man konnte sehen, wie demütig er war, wie er von sich selber gedacht hat. Er hat sich selber verachtet, er war so sehr demütig und Gott hatte ihn dann zum König gemacht. Aber dann, als dieser ganze Status kam, als Gott ihn erhöht hatte, dann kam alles drum und dran, alles, all dieser große Reichtum und dann veränderte sich sein Herz.
இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில், இந்த பிகினிங் ஆரம்பத்தில் சவுல் ரொம்ப தாழ்மை உள்ளவனாகவும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக தான் இருந்தான். இந்த பிகினிங் ஆரம்பத்திலேயே அவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆரம்பத்திலேயே அவன் தேவனுக்கு தாழ்மை உள்ளவனாக இருந்திருப்பானாக இருந்தால் என்னுடைய விசுவாசத்தின்படியும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அவனை தேவன் அரசாக இருக்க மாட்டார். பட் ஆரம்பத்தில் அவன் தாழ்மை உள்ளவனாகவும்
Wir können sehen, dass Saul am Anfang wirklich sehr demütig war und dem Wort Gottes gehorsam war. Wenn das denn nicht so gewesen wäre, dann hätte Gott nach meinem Verständnis wirklich Saul nicht an dieser Stelle zum König gemacht. Danach können wir lesen, nachdem er dieses Königtum, nachdem er als König eingesetzt worden ist, können wir lesen, dass er nach und nach Gott verlassen hat.
ஒரு காரியம் இருக்கிறது, நமக்கு ஆரம்பத்தில் இருந்த தாழ்மை முடிவு பரியந்தம் இருக்குமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கும். ஆனால் காலப்போக்கிலே நம்முடைய நினைவுகள் மாறி நம்மை குறித்து நாம் மேன்மையான எண்ணங்களை எண்ணும் பொழுது மற்றவர்களால் நம்முடைய எண்ணங்கள் நிதானிக்கப்படாவிட்டாலும் தேவன் அதை நிதானிக்கிறவராக இருக்கிறார்.
Ich sage euch, wenn wir wirklich von Anfang an diese Demut haben und diese Demut auch bis zum Ende beibehalten, dann wird Gott uns auch nicht verwerfen. Aber Gott sieht in unserem Herzen, wenn wir wirklich von am Anfang diese Demut haben, aber nach und nach diese Demut verlieren, dann müssen wir uns da ändern.
சரிந்து போன சவுளுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம், ஆரம்பத்தில் தேவன் முன்பாக தாழ்ந்தா இருந்தான், ஆனால் அதிகாரம் வந்த பிற்பாடு அவன் அகங்காரமாக மாறிவிட்டது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு.
Im Leben von Saul können wir diese eine Sache auch lernen, denn am Anfang war er sehr demütig, aber nach und nach verließ er Gott, seine Demut hat ihn verlassen. So, wir sollen nicht so sein.
So, எது எப்படி இருந்தாலும் சவுல் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான்.
Wie dem auch sei, Saul hat das Wort Gottes verworfen.
புருஷரையும் ஸ்திரிகளையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஒட்டங்கள் எல்லாவற்றையும் கொன்று போடு தேவனுடைய கட்டளை.
Gottes Gebot war, Mann, Frau, Kinder, all die Tiere, vollstrecke dein Bann an denen.
தேவன் சொன்னதை அவன் நிறைவேற்றாமல் போய்விட்டார்.
Gott hat das gesagt und er hat es leider nicht erfüllt.
நான் ஆரம்பத்தில் சொன்னது போல யுத்தத்தில் வெற்றி பெற்றான், ஆனால் தேவன் சொன்னதை அவன் செய்யாமல் போய்விட்டான்.
Wie ich am Anfang schon gesagt habe, er hat den Krieg zwar gewonnen, aber was Gott ihm gesagt hatte, darin hat er versagt.
ஆகவே தேவனுடைய வசனம் திரும்ப அவனுக்கு வருகிறது, நீ தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணினபடியால் நானும் உன்னை ராஜாவாக இராமல் தள்ளி நிற்போம் என்றார்.
Jetzt kommt wieder das Wort Gottes durch Samuel an Saul und Gott sagt an der Stelle, weil du mein Wort verworfen hast, habe ich dich als König verworfen.
இந்த வருஷத்து ஆரம்பத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லது செய்தி என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முழுக்க முழுக்க கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம்
உண்டாகும். Sage ich euch diese Botschaft weiter. Und zwar, Gott erwartet von dir und mir, seinen Kindern, dass wir wirklich seinem Wort gehorsam schicken. Und zwar all das, was geschrieben ist in der Bibel. Wir sollen seinem Wort untertan sein, gehorsam sein.
Wenn wir
uns die Welt mal anschauen, dann sehen wir, okay, Wolken dieser Kriege
ziehen auf. Wir können
heute sehen, dass irgendwo überall eine Angst herrscht, wann dieser Krieg doch eventuell aufbrechen könnte.
ஆண்டவர் சொல்லும் பொழுது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தங்களையும் யுத்தங்களை குறித்த செய்திகளையும் கேள்விப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
Jesus sagte in Matthäus Kapitel 24, ihr werdet in der Endzeit schon hören, ihr werdet über Kriege hören und über wie Kriege, also über die Botschaft, das heißt über die Nachricht, wo Kriege geführt werden.
இன்னொரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காலங்களை நிதானியாமல் போனது என்ன என்று கடிந்து கொண்டார். நீங்கள் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அல்லது இயற்கையில் நடக்கிற காரியங்களை அனுமானிக்காமல் போவது நிதானி போறது என்ன என்று ஆண்டவர் இயேசு
கேட்டார். Jesus, wie kommt es, dass ihr die Zeit nicht beurteilen könnt?
அவருடைய உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை வேத வார்த்தைகளை நாம ஒப்பிட்டு பார்க்கிறது நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏற்றதாக இருக்கிறது.
Denn ich finde es gut, wenn wir die Bibel mit der heutigen Zeit da draußen einfach mal miteinander vergleichen.
So உலகத்திலே யுத்தங்களை குறித்த செய்தியை நாம கேள்விப்படலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது சபை ஆண்டவர் இயேசுட வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது.
So wir werden vielleicht da draußen von Kriegen weiter und in der Nähe hören, aber unsere Aufgabe ist es, uns vorzubereiten.
Let us prepare ourselves for the coming of Christ, because Jesus is coming soon, return to the earth. ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்கு, listen to me, as a servant of God, I would like to tell you, please listen to me. ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்கு சபையானது ஆயத்தப்பட வேண்டும் என்று நான் அறைகூவல் விடுகிறேன்.
Deswegen ich sage euch nochmal, ich warne euch, wir müssen uns vorbereiten auf die Rückkehr von Jesus Christus.
ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவுள்.
Möge die Ohren haben, hören, was der Heilige Geist euch sagt.
சபை என்று சொல்லும் பொழுது நீங்கள் நானும் தான் சபை. ஆகவே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும்.
Wenn wir von der Gemeinde reden, dann bist du und ich, wir sind die Gemeinde Gottes und wir müssen uns vorbereiten.
2020 ஆண்டில என்ன நடக்குமோ என்பதை நாம் அறியோம். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
Wir wissen zwar nicht, was in diesem Jahr 2020 passiert, wird, aber wir wissen eins, und zwar wir müssen uns vorbereiten.
ஆயத்தமாக இருந்தவர்கள் தான் மனமானனோடு உள்ளே பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டதை நாம் பார்க்க முடியதாக இருக்கிறது.
In der Bibel lesen, dass diejenigen, die vorbereitet waren, die sind mit dem Bräutigam gegangen, aber diejenigen, die unvorbereitet waren, die wurden verlassen.
இது சபைக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகும்.
Das ist nämlich eine warnende Botschaft an die Gemeinde.
பத்து கன்னிகள் உபமையை நாம் எல்லோரும் நன்றாய் படித்திருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன்.
Wir kennen ja dieses das Gleichnis von den 10 Jungfrauen.
அதிகம் விளங்கப்படுத்த நாம்
விரும்பவில்லை.
பத்து பேரும் ஆண்டவர் இயேசுடைய வருகையை விசுவாசித்தார்கள் என்பது நாம்
பார்க்கக்கூடியதாக.
அது மாத்திரமல்ல, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி பத்து பேர் சபையில தான்
இருந்திருக்கிறாங்க.
ஐந்து பேர் ஆயத்தமா இருந்தாங்களா, ஐந்து பேர் ஆயத்தமா
இருக்கு.
ஐந்து ஆயத்தமா இருந்த ஐந்து பேரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். சபையில இருந்தும் ஆயத்தம் இல்லாத ஐந்து பேர் கைவிடப்பட்டது.
Daher die fünf, die vorbereitet waren, die sind mitgegangen mit dem Bräutigam, aber die anderen fünf, die unvorbereitet waren, aber doch in der Gemeinde waren, die wurden verlassen.
அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அறியேன் என்று சொல்றாரு.
Sie klopft nur, aber der Bräutigam sagte, hey, ich kenne euch nicht.
எனக்கு அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது.
Immer wenn ich dieses Vers gelesen habe, hatte ich Angst bekommen.
எத்தனை ஆண்டுகள் சபையில வந்து கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம்.
Wie viele Jahre sind wir in die Gemeinde gekommen und haben den Herrn gepriesen.
எத்தனை வருஷங்கள் வேதத்தை சுமந்திருக்கிறோம்.
Wie viele Jahre haben wir die Bibel getragen.
எவ்வளவு பெரிய ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறோம்.
Wie große Gebete haben wir ausgeführt.
எவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்திருக்கிறோம்.
Wir haben so große Dienste vollbracht.
But the one thing, ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோ. ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அவர்கள் ஆயத்தமா இருக்க. இருக்கிறது.
Eine Sache, die waren nämlich bei der Rückkehr Jesus Christus unvorbereitet.
Some சில பேர் நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமோ? இவங்க இப்படி தான் நடக்க சொல்லுவாங்க. சபையில இவங்க இப்படி ஆனா அவர் எங்க இப்ப வாரது? அவர் இப்போதைக்கு வர மாட்டாரு. அவரே கொஞ்ச காலத்துக்கு நாம இப்படியே இருப்போம், அல்லது இப்படியே இஷ்டம் போல வாழுவோம். அது பிறகு பாப்போம். அது வயசு போற நேரத்துல அல்லது ஏதாவது எக்கச்சக்கமாக ஏதாவது நடந்த அப்ப பாப்போம் சொல்லி நாம் சமாளித்துக் கொண்டே இருக்காமல் தேவனோ நம்முடைய இருதயத்தை அறிவார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட நீயும் நானும் அவருடைய வருகையில கைவிடப்படாதபடி கத்தராய் இயேசுவின் வருகையிலே நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக.
Ihr müsst vielleicht in eurem Herzen denken, ja, das predigen die doch jedes Mal, dass Jesus kommt, aber wir sehen doch noch gar nichts. Vielleicht mache ich das später, wenn die Zeit da draußen ein bisschen schlimmer wird, wenn die Kriege richtig ausbrechen, dann komme ich vielleicht und bekehre mich und dann bereite ich mich vor. Aber ich sage dir, Jesus kennt dein Herz, ja? Er kennt dein Herz und es ist wichtig, dass wir uns auf seine Rückkehr jederzeit vorbereitet sind, denn es kann jederzeit sein.
உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படியும் வாழ்கிறார்களே, ஆகவே நானும் அப்படி வாழ்ந்தால் என்ன என்று சலனப்படாதீங்க. அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் தேவடைய வசனத்துக்கு சரியாக கீழ்ப்படியாவிட்டால் நீங்க அவங்களை பின்பற்றாதீங்க என்று சத்தியத்துபடி நான்
உங்களுக்கு சொல்லுகிறேன். Guck nicht auf deinen Nachbar, sondern guck auf dein Leben und auf das Wort Gottes.
ஆகவே நாம் ஆயத்தப்பட ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்களை நாம் கண்ணோக்கி பார்க்கவே ஒழிய நம்மை பின்னுக்கு தள்ளுறவர்களை நாம் ஒருவரும் முன்மாதிரியாக வைக்கவே கூடாது. அது சுத்த தவறாகும்.
Ich sage euch, damit wir vorbereitet sind, nimmt Leute als Vorbild, nimmt Leute als Beispiel, die wirklich uns voranbringen können und nicht Leute, die uns wieder zwei Schritte nach hinten ziehen.
மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சியும் நமக்கு முன்பாக ஓடி முடித்திருக்கிறார்கள்.
இந்நாட்களிலும்
கிறிஸ்துவுக்கு ஏத்த ஜீவிய சாட்சியில் இருக்கத்தான்
செய்கிறார்கள்.
ஆகவே சபையில ஒருத்தர் முன்மாதிரி இல்லையென்று நீ நினைக்க
கூடாது.
அப்படி நீ சொன்னால் கர்த்தருடைய முழு சபையும் நீ சரியாக நிதானிக்கவில்லை என்று அர்த்தமாகும்.
ஆகவே
நான் உனக்கு சொல்றேன், உங்களை பின்னுக்கு தள்ளுறவர்களை தயவு செய்து முன்னோக்கி பார்க்காதீங்க. கர்த்தருக்குள்ளே உங்களை வளர்த்து வளர்க்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறவர்களை முன்னோக்கி
பாருங்க. அதே
நேரத்தில் இங்கும் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க சொல்ல
விரும்புகிறேன்.
என்னவென்றால், முந்தி நல்லா கேளுங்க கேளுங்க கேளுங்க, முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் பிந்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இடைஞ்சலாக இடையூறாக
இருந்திருக்கூடாது. Eine kurze Zeit bekehrt worden sind, kein Hindernis sein. Das heißt, die Älteren, die schon lange Zeit bekehrt sind, sollten denjenigen, die erst seit kurzem bekehrt sind, kein Hindernis sein.
கர்த்தருக்கு முன்பாக மிக அன்போடும் பணிவோடும் அதே நேரத்தில் கண்டிப்போடு நான் சொல்ற ஒரு வார்த்தை, மற்றவர்கள் விடறி போறத்தக்கதாக மற்றவர்கள் பின்வாங்கி போறத்தக்கதாக தயவு செய்து வாழாதீங்க. முந்தி ரட்சிக்கப்பட்டவங்க பிந்தி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு முன் மாதிரியாக இருக்கணும்.
Seid kein Beispiel oder seid keine Vorbilder, damit andere rückfällig werden in ihrem geistlichen Leben. Verhaltet euch vorbildlich nach dem Wort Gottes.
ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகத்தக்கதாக நாம எதையும் செய்யவோ சொல்லவோ கூடாது கூடாது கூடாது.
Die Kinder Gottes, wir dürfen nichts machen oder sagen, irgendetwas sagen oder machen, so dass der andere davon rückfällig werden kann.
ஒரு ஆத்துமா என்னால பின்வாங்கி போயிடாதபடி, ஒரு ஆத்துமா என்னால பின்வாங்கி போயிடாதபடி கடவுளுக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் வாழ்ந்து கொள்ள கர்த்தர் நம்மை கிருபை தருவார்.
Möge Gott uns diese Gnade geben, damit keiner, der auf mich schaut, auf falschen Wegen kommt, nur weil ich etwas Falsches tue. Deswegen soll Gott mich davor bewahren, etwas Falsches zu tun oder zu sagen.
ஆகவே ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம்.
Daher lasst uns vorbereiten auf die Rückkehr von Jesus Christus.
So in der 20. ஆண்டு கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு சபையானது ஆயத்தப்படட்டும்.
So in diesem Jahr 2020 lasst die Gemeinde
கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் முழுவதும் கீழ்ப்படிய கடனாளிகளாக
இருக்கிறோம்.
தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவர்கள் தான் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேலே தேவ கோபம் வருகிறதாக இருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவனுடைய கோபம் வரவிருக்கிறது என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. அவவிசுவாசிகளை குறித்து அல்ல, ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவனுடைய கோபம் வருகிறது என்று வேதம் தெளிவாய்
சொல்கிறது.
அழைக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆவியானவரப்பட்டிருக்கலாம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கடனாளிகளாக
இருக்கிறோம். Aber nichtsdestotrotz, wir müssen dem Wort Gottes immer gehorsam sein.
நம்மிலு பார்க்க பிசாசுக்கு வேத நல்லா தெரியும்.
Wisst ihr, der Teufel, der kennt das Wort noch mehr als wir.
வேத வார்த்தைகளை உங்களுக்கு நன்றாக தெரியும்.
Er weiß viel mehr als wir.
ஆண்டவர் இயேசுவுக்கே வசனத்தை சொல்லி காட்டியிருக்கிறார்.
Jesus Christus hat ja nicht übergelassen, sondern selbst ihm ging er mit Worten Gottes.
அவனுக்கு வசனம் நல்லா தெரியும், ஆனால் அந்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான்.
Er kennt das Wort Gottes in und auswendig viel mehr als du und ich, aber sein Problem, er ist niemals dem Wort gehorsam.
மாறாக என்ன நடக்கிறது, யாரெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு கருத்தாக கவனமாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணி அந்த நிலையிலிருந்து அவர்களை வழி விலக பண்றதுக்கு கருத்தாக கண்ணோக்கி பார்த்துட்டே இருக்கிறார்.
Aber umgekehrt, seine Aufgabe ist es, auf diejenigen sein Auge zu werfen, diejenigen, die versuchen wirklich Tag und Nacht das Wort Gottes zu lesen und danach zu leben, gehorsam zu sein, die will er vom Weg abbringen. Das ist seine Aufgabe.
செத்துப்போன பறவையை சுட வேண்டிய அவசியமே இல்லை.
Man braucht keine tote Taube abzuschießen.
செத்துப்போன பறவையை இலக்கு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை.
Man braucht keine tote Taube zu anvisieren.
நான் சொல்லுவதை நீங்க ஒரு அளவுக்கு புரிந்து கொள்ள நம்புறேன். ஆவியிலே குளிர்ந்து போய் இருக்கிறவர்களோடு பிசாசு பெருசா போராட மாட்டான். ஆவியிலே அடலாக இருக்கிறவர்கள், கத்தருக்காக வாழ வேண்டும் என்று துடிப்போடு இருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பரிசுத்தமாக உண்மையாக வாழ்ற கூட தான் அவருடைய போராட்டம் அதிகமாக இருக்கு என்ற அவங்களை வழிவிலகப்படுவதற்காக.
Richtet sich nicht an diejenigen, die im Geiste schon aufgetaut sind oder sehr erloschen sind, sondern er richtet seinen Kampf gegen diejenigen, die wirklich im Innern brennen, die wirklich Feuer in sich haben und für Gott etwas tun wollen.
Ehrenda asuttamava vaalravu ekkenum namma kanjidare avve avangoda na porada pora ana uyirod irukkiravargal dhaan kattirukkendru unmayaga parishuddhamaga vaalravargal aanduvarkaga vaalumunda thudippullavargal aavile analulavu kodu dhaan pisas adhigamaga poraduva.
But derjenige, der unrein ist, das ist doch schon seine Partei. Deswegen wird er da auch nicht viel dran rütteln oder dran viel machen. Aber diejenigen, die versuchen wirklich nach den Worten Gottes zu leben, ein Feuer in sich tragen, für Gott etwas zu tun, etwas zu vollbringen, ja, eine Geschichte zu schreiben, hinter denen ist der Herr und versucht mit denen einen Krieg zu führen.
நாமளுடைய பாடின பாட்டுப்படி உலகத்துல இருக்கணும் பார்க்க நமக்குள்ள இருக்க ஒரு பெரியவர் ஆகவே எந்த பிசாசும் நம்மை தொட முடியாது.
Die können uns berühren.
Million of billions evil spirit நம்மை சுத்தி சுழண்டாலும் கூத்து விட்டாலும் கூச்சல் அடிச்சாலும் எந்த அசுத்தாவையும் என்னையும் உன்னையும் தொடவே தொட முடியாது. நாம் கர்த்தருக்குள் இருந்தார், நாம் கர்த்தருக்குள் இருந்தார், கர்த்தரோடு நடந்தார், தேவனுக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக இருந்தார், அடிச்சு சொல்லுவேன் எந்த அசுத்த ஆவியும் உன்னை தொடவே தொட முடியாது. சுத்தி தெரிஞ்சிரு போட்டுக்கு படையின தொடர்றது அதிகாரம் இல்ல அந்த இடம்
கொடுக்கப்பட்டேன்.
சங்கீதக்காரன் 91 அதிகாரம் 1 வசனத்தில் உன்னதமானவுடைய மறைவு சர்வருடைய நிலையிலே தங்குறவன் பாக்கியவா.
Denn Psalm 91 sagt, wer unter dem Schatten des Höchsten sitzt, er ist ein Glücklicher.
That the divine protection, அது தான் தெய்வீக பாதுகாப்பு. உன்னதமானவுடைய மறைவு சர்வபலனுடைய நிழல் செட்டை. ஆண்டவருக்கு மெய்யாக செட்டை இல்லை, பட் தேவனுடைய பாதுகாப்பு குறிக்குது. We are நாம் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற டிவைன் ப்ரொடெக்ஷன். எந்த அசுத்தாவையும் நம்ம தொட முடியாது. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் தேவட பிள்ளைகளாகி நான் எங்கேயாவது ஒரு ஒட்டைய பிசாசுக்கு வச்சுட்டேன், எங்கேயாவது ஒரு இடத்தை பிசாசு கொடுத்துட்டா சரி, அதனால சொர்ரண்டு உள்ள வருவான் பாருங்க, வந்து உள்ள பூந்து விளையாடுவான். ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையும் போய், ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தமும் போய், ஆரம்பத்தில் இருந்த ஜெபவாழும் போய், ஆவில் இருந்த ஆனனும் போய், இப்பயும் ஆண்டவரை நம்புறோம், ஆனா அந்த நேரத்தில் இருந்த மாதிரி இப்ப இல்ல.
Denn wir stehen unter dem göttlichen Schutz. Gott hat selber keine Flügel, aber das Psalm 91 deutet auf den, auf unseren göttlichen Schutz hin, denn keiner kann, kein Dämon, keine unreinen Geister können uns nur antatschen, weil wir unter seinem Schutz stehen. Aber der Teufel kann, wenn wir Raum lassen, kann der Teufel natürlich sein Werk in unserem Leben vollziehen.
Das ist Jakob 4:7 சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து இல்லை.
Jakob 4:7 steht folgendes geschrieben: Seid gehorsam Gott und widersteht dem Teufel.
Obey to God and resist the devil. தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில்.
Sei Gott gehorsam und widersteht dem Teufel.
அதை வியாக்கியானப்படுத்தினால்
எவர்கள்
தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்.
Der kann wirklich dem Teufel widerstehen.
Aber wir dürfen auch sagen, nach der Jakob, தேவனுக்கு கீழ்ப்படி, பிசாசுக்கு எதிர்த்து நில்.
Also gehen nach Hause und schaut euch dieses Vers an, Jakob 4:7, sei Gott gehorsam und widersteh dem Teufel.
So, எவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்.
Nur diejenigen, die wirklich gehorsam sind dem Wort Gottes, die können auch dem Teufel widerstehen.
சும்மா நாம் பிசாசோட போய் முட்டி மோதல.
Ich kann nicht einfach so mit ihm.
எந்த கண்ணாலே நான் பார்த்திருக்கிறேன், அப்படிப்பட்ட அனுபவம் இல்ல அவளுக்கு, என்ன நடந்தது என்ற கண்ணாலே பார்த்திருக்கிறேன். ஆகவே நான் சொல்றேன், கேளுங்க சத்தியத்தின்படி, சத்தியத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படி கொடுத்தான், பிசாசு கீழ்ப்படியும்
பாருங்க. Er ist nur den gehorsam, beziehungsweise den kann man nur widerstehen, wenn man dem Wort Gottes
gehorsam ist.
So, Saul hat es versagt, dem Wort Gottes gehorsam zu sein.
So, ich werde das Message kommen, aber ich werde es finishen, as soon as possible. Sicherlich werde ich es beenden.
Wir wollen uns einige Leute in der Bibel anschauen, die dem Wort Gottes ungehorsam waren.
இவ்வளவும் முகவுரை என்றா எப்பவும் கூட முடிவுரைக்குள்ள போறீங்கன்னு சொல்லி அங்கலாய்க்காதீங்க. பட் நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு
பாக்குறேன்.
சோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களை வேதத்தில் நாம் சிலர் நாம் இனங்காண போகிறோம்.
So, wir wollen uns einige anschauen, die ungehorsam waren, dem Wort Gottes
gegenüber.
Und auch die Folgen davon. Nach meiner Meinung kann man die Bibel auch in zwei verschiedenen Arten und Weisen kategorisieren.
ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனால உயர்த்தப்பட்டவர்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை பார்க்கலாம். மறுபக்கத்தில் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் தாங்களும் கெட்டு மற்றவர்களையும் கெடுத்தவர்களையும் வேதத்தில்
பார்க்கக்கூடியதாக
தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் உண்டு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களும்
உண்டு.
பலரை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கக்கூடியதாக
இருக்கிறது.
ஒரு சிலரை மாத்திரம் குறிப்பாக நாம் செய்திக்கு பார்த்து நாம் இந்த செய்திகளை நாம் ஒப்புக் கொடுத்து நாம் கடந்து செல்வோம். நம்பர் முதலாவது இந்த பிகினிங், ஆரம்பத்திலேயே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனவன் நாம் பார்க்க போகிறோம்.
Von Anbeginn der Zeit, also von Anfang an ungehorsam war.
So, படிப்போம் ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம். Come with me please. Open your Bible. சோம்பரியன் மாதிரி நாம் இருந்திருக்கூடாது, சோம்பலாத கூட. Open your Bible. Open your heart and accept the word as the word of God, please.
As the Moses Genesis.
இரண்டாம் அதிகாரம் 16-17 வசனத்தை நாம் வாசிக்க வேல எடுத்துக்கோ. இரண்டாம் அதிகாரம் 16-17 வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று.
அதிகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். நான் கவனிங்க, நீ அதை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றார் ஆண்டவர்.
Denn Gott sagte, ihr kennt ja an diesem Vers, denn Gott sagt zu den Menschen, an dem Tage, an dem du von diesem roten Frucht isst, wirst du sterben.
ஆன வேதத்தில் நாம பார்க்கும் பொழுது அவள் அந்த கனியை புஷித்து புருஷனுக்கு கொடுத்தால் ஆனால் அவங்க சாகவில்லை.
Aber wenn wir lesen, Eva hat gegessen, auch Adam hat gegessen, aber die sind nicht gestorben.
பட் ஆண்டவர் சொன்னார், அதை புசிக்க நாளிலே சாகவே
சாவான்.
பட் ஆரம்ப சாகவில்லை.
அப்படின்னா
இந்த வசனத்தை குறித்து நாம் என்ன சொல்ல போகிறோம்? இந்த வார்த்தையின் அர்த்தம்
என்ன?
நன்றாக கவனிங்க. மரணத்துல ரெண்டு விதமான மரணம் இருக்கிறது. நன்றாய் கவனிங்க. வேதம் நமக்கு ரெண்டு விதமான மரணத்தை தெரிவிக்கிறது தெளிவாக. ஒன்று பிசிக்கல் டெத், மற்றது ஸ்பிரிச்சுவல் டெத். ஒன்று சரீர பிரகாரமான மரணம், மற்றது ஆவிக்குரிய மரணம். நம்ம ஆத்மா மரிக்கிறது.
Einmal der physische Tod und einmal der geistliche Tod. Das heißt vom Körper her sterben und einmal geistlich sterben.
இதற்கு உதாரணமாக புதிய பார்க்கும் பொழுது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அக்கிரமங்களினாலும் அடியாங்கினாலும் மரித்து போயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று
எழுதப்பட்டிருக்கிறது.
அக்கிரமங்களினாலே மரித்து போயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் என்று
எழுதப்பட்டிருக்கிறது.
இன்னொரு வசனம் லூக்கா 15 அதிகாரத்திலே அந்த கெட்ட குமாரன்னு சொல்லுவோமே, ஒரு தகப்பன் ரெண்டு குமார், அதுல ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் மகனை பார்த்து சொல்றார், என் குமாரனாக இவன் மரித்தான் திரும்ப உயிர்த்தான் அப்படி சொல்லப்பட்டது.
Oder in dem Gleichnis, wo Jesus über diesen verlorenen Sohn spricht, da sagt der Vater in dem Gleichnis am Ende, hey, mein Sohn, du warst tot, aber jetzt bist du wieder lebendig.
உங்களுக்கு ஒரு ஹவுஸ் ஆஃப் காப்பு வீட்டுல போய் பாருங்க. மத்தேயு, சாரி, லூக்கா 15 அதிகாரத்துல அந்த ரெண்டு குமாரன் இருக்கல தவறு, அது ரெண்டு தடவை சொல்லப்பட்டது, என் குமாரனாக இவன் மரித்தான் திரும்ப உயிர்த்தான் அப்படி
சொல்றாரு. லூக்கா Kapitel 15 in dem Gleichnis verlorener Sohn, da könnt ihr sehen, wie der Vater sagt, Sohn, du warst tot, aber jetzt bist du wieder lebendig.
அந்த வசனத்தை எழுத்தும்படி நாம பார்த்தா அவன் எங்க செத்தான், அவன் சாகின். இருக்கும் வரைக்கும் அவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தான். ஆனால் அவன் பாவத்துக்குள்ள போய் இஷ்டம் போல வாழ்ந்த போது அவருடைய ஆத்மா மரித்து போய்விட்டது, செத்து போய்விட்டது. ஆகவே தகப்பன் சொன்னாரு, என் குமாரனாக இவன் மரித்தான், இப்ப திரும்ப உயிர்ப்பித்து. ஏன்னா மெய்யாகவே மனம் திரும்பின போது தகப்பன் அவனை மன்னித்தாரு, ஏற்றுக்கொண்டாரு. ஆகவே மெய்யான மனம் திரும்புதலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் என்பது வேதத்தில் இருக்கிற மிக அடிப்படையான ஒரு சத்தியம் சொல்றேன்.
Der Sohn, als er noch beim Vater war, war er noch lebendig, aber als er anfing, in die Welt zu gehen, Sünden zu begehen, dann ist seine Seele gestorben. Er war dann tot. Und als er dann wieder zurückkam, sich wirklich bekehrte, das Ganze bereute, nahm der Vater ihn wieder auf und sagte, hey Sohn, du warst tot, aber jetzt bist du wieder lebendig.
உலகத்தில் ஏராளம் பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் அவருடைய ஆத்மாவும் மரித்து
போயிருக்கிறார்.
புசிக்க நாளிலே சாகவே சாவா
என்றார்
ஆண்டவர். அவர்கள் பாவம் செய்த போது, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவருடைய ஆத்மா மரித்து
போய்விட்டது.
அதற்கு அடையாளம் என்ன? அதற்கு பின்பாடு தேவன் அவங்களோடு பேசவில்லை.
Was war das Zeichen danach? Gott hat sie vertrieben und hat nicht mehr mit ihnen kommuniziert.
தேவனோடு அவங்களுக்கு இருந்த ஐக்கியம் உறவு உடைபட்டது, அறுபட்டு போய்விட்டது.
Nach dieser Tat konnte Gott nicht mehr mit ihnen kommunizieren. Ja, diese Gemeinschaft wurde gebrochen.
நன்றாய் புரிந்துகொள்ளுங்க. ஆவிக்குரிய மரணம் அல்லது ஸ்பிரிச்சுவல் டெத் என்றதற்குரிய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, தேவனோடு இருக்கிற உறவு ஐக்கியம் துண்டிக்கப்படுமா இருந்தால் அதுவே ஆவிக்குரிய மரணம். அல்லது தன்னை படைச்ச தேவனோடு ஒரு மனிதனுக்கு ஐக்கியம் உறவு இல்லாவிட்டால் அவன் இன்னும் ஆத்மாவில் மரித்து போயிருக்கேன் சத்தியத்தின்படி கத்திருக்கும்பாக ஓப்பன
சொல்றேன். Wenn du keinen Kontakt mehr zu Gott hast, wenn diese Verbindung unterbrochen ist, dann bist du geistlich gestorben.
திரும்ப சொல்றேன், மரணம் வச்சுக்கொள்ளுங்க. தேவனோடு இருக்கிற உறவு அக்கியம் துண்டிக்கப்படுவதாக இருந்தால் அதுவே ஆவிக்குரிய மரணமாகும்.
Der geistliche Tod so zu definieren, wenn du keine Verbindung, wenn du keine Gemeinschaft mit Gott hast, dann bist du geistlich gestorben.
அல்லது போனால் ரட்சிக்கப்படாதவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள், மெய்யான ஆண்டவரை இயேசுவை அறியாத வரைக்கும் அவர்களுக்கு இன்னும் தேவனோடு சரியான அக்கியமோ உறவோ இல்லை. ஸ்டில் அவருடைய ஆத்மா அவர்களுக்குள்ளே மரித்து போய் கிடக்கிறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு
சொல்றேன். Ungläubig sind, solange bis sie Jesus nicht kennen, solange die Jesus nicht akzeptiert haben, ist ihr Geist auch noch gestorben.
நம்முடைய ஆத்மா ஒரு காலத்தில் மரித்து போயிருந்தது, தேவனோடு உறவிதாம இருந்தது, அக்கியமில்லாம இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய குமாரன் மூலமாக நம்மை ரட்சித்து இன்றைக்கு அப்பா பிதாவே என்று அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து அவரோடு உறவாடுகிற, அவரோடு ஐக்கியமா இருக்கிற பெரிய சிலாக்கியம் உள்ள வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கபடியால் இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு நாமத்தை முழு மனதும் உண்டான்
மகிமைப்படுத்துகிறேன்.
உங்க கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர் இயேசுவை மறந்துடாத.
Vergesse nicht den Herrn Jesus Christus, welchen Preis er für dich gezahlt hat.
உன் உயிருக்கு பதிலாக தன் உயிரையும் தந்த உன்னதமான தேவனுடைய குமாரனை விட்டு விலகாத.
Weiche nicht von dem Herrn ab, der wirklich sein Leben anstatt deines hingegeben hat.
ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப 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 நான் சொல்லுவேன், தேவனோடு உனக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு ஐக்கியத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள்.
Ich wiederhole es immer wieder den Kindern Gottes, bewahre deine Verbindung, bewahre deine Gemeinschaft, die du mit Gott hast.
காலங்கள் போக 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 இன்னும் ஆண்டவர் நாம நெருங்கணும், இன்னும் நாம கிட்டி சேரணும், அதைத்தான் தேவன் விரும்புகிறார்.
Mit der vergehenden Zeit müssen wir Gott immer einen Schritt näher kommen. Das will Gott.
ஆகவே தேவன் சொன்னாரு, ஆதாமே விவனை இதை புசிக்க நாளிலே சாகவே
சாவாயன்.
இந்த வசனத்தை சாத்தான் கேட்டுட்டே இருந்தா. ஆகவே உள்ளே
வந்தான்,
வந்து ஸ்திரியை பார்த்து கேட்டான். மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்க ஆதியாம மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ
பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது இஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ
என்று.
Die Schlange war listiger als alle anderen Tiere, die Gott der Herr gemacht hatte. Hat Gott wirklich gesagt, dass ihr von keinem Baum der Früchte essen dürft? Fragt sie die Frau. Natürlich dürfen wir, antwortet die Frau, nur von dem Baum in der Mitte des Gartens nicht. Gott hat gesagt, erst nicht von seinen Früchten, ja, berührt sie nicht einmal, sonst müsst ihr sterben.
Die Schlange
fragte die Frau, hat denn Gott wirklich gesagt, ihr dürft von dem Baum, von den Früchten des Baumes nicht essen?
Oder ist es so, Amma? உடனே சர்ப்பத்தோட பிசாசம் சொல்ற என்ன சொல்றாரு, இத்திரி சர்ப்பத்தை பார்த்து நாங்க தோட்டத்தில் இருக்க விடிச்சங்கள் எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விடிச்சத்தின் கனிய மாத்திரம் புசிக்கவே புசிக்கூடாது, அதை புசிக்க நாளிலே சாகவே சாகணும். இப்ப நான் என்ன ஏன் வாசிக்கணும் தெரியுமா, எங்க மிஸ்டேக் ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா, நல்லா கவனிங்க, எனக்கு தெரியுங்க என்ன வாசிருப்பீங்க ஸ்தோத்திரம். ஏவாளுடைய தவறு எங்க ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா, முதலாவது அவள் பிசாசோடு பேசியிருக்கு, சாத்தனோடு அவன் பேசியிருக்கவே
கூடாது.
வாய் மூடி வெளியிடப்போ அவனு சொல்லியிருக்கணும். ஆனா இவள் என்ன செய்தா தெரியுமோ, பேசக்கூடாதவரோடு இவளுக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்குது. தேவனோடு பேசிக் கொண்டிருந்தவள், தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள், தேவனோடு அவங்க கூட சஞ்சரிக்கிறார், குளிர்ச்சியான நேரத்தில் இறங்கி வந்து சஞ்சரிக்க, தேவனோடு சஞ்சரிக்கிற இவளுக்கு, தேவனோடு பேசுற இவளுக்கு, சாத்தானோட பிசாசுக்கு என்ன வேண்டி இருக்குது, தப்பித் நிறுத்து வெளியில போன சொல்லிருக்கணும். ஆனா என்ன செய்தால் இவன் தெரியுமோ, சாத்தானோட பிசாசோட கதையை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கா பாரு, அதான் பெரிய மிஸ்டேக், பிகினிங் அதான்.
Der große Fehler, den Eva hier begangen hat, war dies, auf diese Diskussion mit der Schlange ist sie direkt eingegangen. Eigentlich hätte sie sagen, hey, stopp, halt den Mund, geh einfach raus. Ne? Sie hat immer mit Gott geredet, aber jetzt fängt sie auf einmal an, mit der Schlange eine Diskussion zu führen, eine Konversation zu führen. Das war ihr größter Fehler, den sie da an dieser Stelle begangen hat.
பட் நான் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருந்தா நான் சொல்றேன் கேளுங்க சொல்றேன் கேளுங்க எந்த வார்த்தையும் எந்த கதையும் நீங்கள் அசுத்தாவியோட பிசாசோ உங்களுக்கு வெளியில சொன்னாலும் சரி விட சொன்னாலும் அதை கேட்காதீங்க உடனே அதை ஸ்டாப் பண்ணுங்க நமக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது We don't have any contact with the devil. நமக்கு எந்த விதமான ஒரு சகவாசமும் நமக்கு பிசாசோட அசுத்தோட கிடையவே கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை கனவுல கேட்டாலும் சரி நேரில் கேட்டாலும் சரி உள்ள கேட்டாலும் சரி தயவு செய்துக்கு அது இடம் கொடுக்காதீங்க. அது பிசாசு வஞ்சிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான் என்று அடையாளம் அர்த்தம் என்று வெளிப்படையாக சொல்றேன். இதுவரை இல்லாவிட்டாலும் இனிமேல் நடக்க போறது முதல் நான்
Einige, ich habe gehört, dass einige gesagt haben, hey, Pastor, der Teufel, der sagt mir irgendwas im Hintergrund. Ich sage euch, wenn ihr solche Stimmen hört, ich sage euch, stoppt das, schenke dem kein Gehör, sondern ziehe auf Gott und vertreibe den Teufel, egal wo du es hörst, in deinem Herzen, denn ich sage dir, das ist ein Zeichen dafür, dass er versucht, dich in eine Versuchung zu führen, dass er dich vom Wege abbringen möchte. Ja. Halte an, rede kein, diskutiere nicht mit ihm, sondern schau nur noch auf Gott und sieh auf sein Wort.
So,
wir sind Kinder Gottes, wir müssen in der Lage sein, die Stimme Gottes zu hören und nicht seine Stimme.
So,
wir sind dazu angehalten, mit Gott zu reden, mit Gott zu kommunizieren und nicht mit dem Teufel. Denn durch die Kommunikation kann man nämlich eine Gemeinschaft
entstehen.
Und daher sage ich euch, seid vorsichtig, mit wem ihr redet, über wen ihr redet oder wie ihr redet.
பிசாசு சர்பத்தை போல நம்மகிட்ட வரமாட்டான் நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க எப்படி தேவன் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்ற மனுஷங்களை பயன்படுத்துறாரோ எக்ஸாக்ட்லி லைக் அதை போலவே பிசாசும் தன்னுடைய ஏஜென்ட்களை வைத்துதான் தேவ ஜனங்களை சரிக்கிறார் அல்லது பிரிக்கிறார் என்று உண்மைப்படுகிறார்
சொல்றேன் So wie Gott wirklich Menschen gebraucht für seine Werke, so gebraucht auch der Teufel, der kopiert das Ganze exakt und er gebraucht auch seine Leute, um die Kinder Gottes vom Wege abzubringen.
So, wir kennen ja alle den
Mann Gottes,
Hiob. Aber
was sagt die Frau von Hiob an der Stelle?
Sie
sagte, verfluche den Herrn und stirb.
மனைவி
ஒரே
மாமிசம்
ஐ லைக்
பட் அவன் வேதனையில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆறுதலாக இல்ல அவளுக்கு சொன்னது என்ன என்ன பருக்களா இருக்குது உன்னை பார்க்க அசிங்கமா இருக்குது தள்ளி இரு ஆகவே நீ இப்படி இருக்கிறது பார்க்க செத்து போ சொன்னது யாரு சொந்த மனைவி
Hiob war am Leiden, ja, sein Leib war mit Prickeln und irgendwelchen Geschwüren. Und was sagt seine Frau? Hey, du bist nicht mehr ansehnlich, du bist hässlich. Weißt du was, verfluche den Herrn und stirb. Und in dieser kleinen Zeit hat der Teufel die Frau von Hiob
gebraucht. அந்த வழியால உன்னை அடிச்சு உன்னை உடைக்க பாப்பா ஆகவே நான் சொல்லுவேன் பலவீனத்துல பலப்படு என்று கத்தலுக்குள்ள நான் சத்தியத்தை இப்படி
சொல்லுவேன் இன்னும்
ஒரு ஆலோசனை நான் இங்க சொல்ல குறிப்பிட விரும்புற கவனிங்க தேவோட பிள்ளைகளாக நமக்கு நம்மட பலத்தை நாம் அறியணும் எங்க தயவு செய்து கேளுமா கேளு கேளு பிள்ளை நீ சொல்றது போல சொல்ற கேளு எந்த ஏரியாவில நாம பலவீனமாக இருக்கிறோம் நமக்கு தெரியணும் நமக்கு தெரியும் ஆனா தெரியாதவன் போல இருக்கலாம் அது வேற ஆனா நான் சொல்லுவேன் எந்த ஏரியாவில நாம பலவீனமாக இருக்கிறோமோ என்றதை கண்டு அந்த ஏரியாவில நம்ம பாதுகாக்க நமக்கு தெரியலையோ சீக்கிரத்துல அந்த இடத்துல நீ விழுந்து போவாய் ஆகவே நான் உனக்கு முன்பாகவே எச்சரித்து சொல்றேன் தயவு செய்து எங்க நீ பலவீனமா இருக்கையோ அங்கேயே உன்னை பாதுகாக்க முயற்சி செய்ய
சத்தியம் Ihr wisst ganz genau, in welchem Bereich eures Lebens ihr sehr schwach seid, wo ihr wirklich Fehler macht oder höllische Fehler macht. Ich sage euch, in diesem schwachen Bereich eures Lebens halte dich fern, denn der Teufel weiß ganz genau, dass du da schwach bist und versuchst wirklich da zu Fall zu bringen. Und deswegen sage ich euch, bewahre dich. Ich gebe euch als Ratschlag weiter, bewahrt euer Leben. Komm gar nicht erst in diese Situation, sondern stärke dich und schau auf das Wort Gottes, bevor du in diesem Bereich deines, in dieser Schwachheit gelangst und dort zu Fall kommst. An dem Tag, an dem du es isst, wirst du sterben. Aber der Teufel kommt und sagt, aber du wirst nicht sterben. Gott sagt, du wirst sterben. Der Teufel kommt und sagt, du wirst nicht sterben. Aber schaut, an welche Worte die Frau geglaubt hat.
Möchtest
noch eine Sache hier erwähnen, aber seid bitte nicht sauer.
பிசாசு தந்திரம் உள்ளவன் ஆனா யாரிடம் வந்து காத்திருக்கான் பாருங்க
ஷார்ட் மிட் வீமே எர்ஸ்மா கேக்குறது
ஆதாமோட போய் பேசல
இஸ்ட் ஆதாம் கேக்குறது
தேவாடத்தை போய் தான்
காய்ச்சிருக்காங்க
பலவீனமான பாண்டங்கள் வேதமே சொல்லுது ஆகவே முதல்ல பாவத்துல விழுந்தது அவர் ஆதாம் பாவத்துல பங்குபட்டார்
Zuerst in die Sünde gefallen und Adam hat im Nachhinein Teil daran gehabt.
ஆகவே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான சகோதரிகளுக்கு சகோதரிகளை போல நான் பாவித்து பத்தி சொல்லுவேன் சத்துரு எந்த விதத்திலும் உங்கள் பலவீனங்களை தாக்கி தேவனோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை உடைக்காதபடி தயவு செய்து காத்துக் கொள்ளுங்கள் அன்போடு நான் உங்களை பத்தி
சொல்றேன் bewahrt eure Schwäche, sondern wie zu, dass ihr nicht in dieser Schwachheit gelangt und bewahrt diese Gemeinschaft mit Gott, die ihr habt, und bewahrt euch davor, dass der Teufel euch nicht als sein Werkzeug benutzt. Wo viele Worte sind, da geht es nicht ohne Sünde ab. Ich möchte auch über diese Schlange einen wichtigen Punkt
nennen. சர்ப்பம் பாம்புக்கு ஆரம்பத்தில் அதாவது ஆண்டவர் சர்ப்பத்தை பாம்பை படைக்கும் பொழுது பாம்புக்கு ஒன்று ரெக்கை இருந்திருக்கணும் அல்லாட்ட கால்
இருந்திருக்கணும்
சர்ப்பத்தை ஆண்டவர் ஆரம்பத்தில் படைக்கும் பொழுது ஒன்று பாம்புக்கு ரெக்கை இருந்திருக்கணும் அல்லது கால்
இருந்திருக்கணும்
எப்படி நான் இதை பில்டப் பண்றேன்னு சொல்லி ஒரு நீங்க கேட்கல நான் சொல்லுங்களேன் இனி நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை சாப்பிடுவாய் அப்படின்னா அதுக்கு முதல் வேற எதை சாப்பிட்டு இருக்கணும் இல்லையா அதுக்கு முதல் ஒருவேளை பாம்பு இல குலைகளை பச்சையில எதை சாப்பிட்டு இருக்கும் நான் நம்புறேன் ஆனால் சர்ப்பம் ஏவாலை வஞ்சித்த பிற்பாடு சர்ப்பத்துக்கு மேல விழுந்த சாபம் என்ன தெரியுமா வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை தின்பாய்ண்டா
Denn ihr könnt mich fragen, wie ich das herleite, denn Gott sagt hier, er verflucht die Schlange und sagt, von diesem Tag an wirst du nur noch auf deinen Bauch kriechen und Staub
fressen. So vor geraumer Zeit
hatte ich mal so ein Dokument
gehabt. Hebrew University, Tel Aviv, University,
eine israelische Universität hat nämlich eine Forschung gemacht über eine Schlange, wie sie wohl am Anfang gewesen war.
Research பண்ணி கடைசியில் அவங்க என்ன அறிக்கை கொடுத்தா தெரியுமா ஆரம்பத்தில் பாம்புக்கு கால் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க
Denn die haben geforscht und haben dann als Resultat bekannt gegeben, das Forschungsergebnis war, die Schlange hat Füße gehabt.
So, Sarpam, Evalai, Vanjita, Bidbadi, Devan, Sarpatin, Mele, Pota, Sabatin, Adayala, Maga, Sarpam, Vaitinale, Nagarndi, Mannai, Sabadu, Vadirandu.
So, weil die Schlange Eva verführt hatte, verfluchte Gott die Schlange und sagte, du wirst von diesem Tag an nur noch auf deinen Bauch kriechen und Staub
fressen. ஆதாம் மேலையும் ஏபால் மேலையும் தேவனுடைய சாபம் வந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மாத்திரமில்ல பூமியிலும் சாபம் வந்தது நாம பார்க்கக்கூடியதாக இருக்குது
nicht nur das auch Adam und Eva wurden auch verflucht nicht nur das auch die ganze Erde auf diese Erde kam Fluch
so பூமியில சாபம் இருக்கிறபடியால் தான் முள்ளும் குறுக்கும் இன்றைக்கு நாம இந்த வறட்சி பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் அதிகமாக வறட்சி முள்ளும் குறுக்கும் வந்து ஆரம்பத்தில் இருக்கல முள்ளும் குறுக்கும் வறட்சி இதெல்லாம் தேவனால் சபிக்கப்பட்ட சாபத்தின் அடையாளம் உனக்கு ஒரு காரியம் தெரியுமா இந்த 1000 வருஷம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது நற்செய்தி என்ன தெரியுமா அந்த சாபம் உலகத்தில் இருக்காது அதாவது முள்ளும் குறுக்கும் பூமியில இருக்காது 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 ஆதியில ஏதேன் எப்படி இருந்ததோ அது போல முழு உலகமும் அப்படி இருக்கும் ஆண்டவர் இயேசுடைய அரசாட்சி.
Ich möchte euch eine gute Nachricht hier nochmal überbringen, denn in dieser tausendjährigen Herrschaft mit Jesus Christus, dann wird nämlich dieser Fluch, der auf dieser Erde lastet, nicht mehr sein, sondern es wird genauso sein wie am Anfang, wie im Garten Eden, und diese ganze Erde wird wirklich aufblühen.
We are waiting for the thousand years millennium. Now, I am for Arasachi Kaka Kadirgro.
Wir warten auf diese tausendjährige Herrschaft mit Gott.
ஆண்டவர் இயேசு எருசலேமில் இருந்து முழு உலகத்தை ஆளுகை செய்வார். ஒரு வருஷம் இல்ல, நூறு வருஷம் இல்ல, ஆயிரம் வருஷங்கள். தௌசண்ட் இயர்ஸ் ரூலிங், ஆயிரம் வருஷங்கள். லிட்டரலாக ஆண்டவர் இயேசு எருசலேமை தலைநகரமாக கொண்டு முழு உலகத்தை ஆளுகை செய்வார், ஆளுகை செய்வார், ஆளுகை செய்வார்.
Gott wird nämlich von Jerusalem aus wirklich die ganze Erde, die ganze Welt beherrschen.
இதில் ஒரு பெரிய நற்செய்தி என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தங்களை ஆயத்தமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் கூட அவரோடு கூட இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
Was noch eine frohe Botschaft ist, denn du und ich, die bereit sind für die Rückkehr von Jesus, wir werden nämlich mit ihm zusammenherrschen.
இதை குறித்து வேதம் சொல்றது, அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எங்க ஆள போறோம்? அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? அதை எப்படி வியாக்கியானப்படுத்துறது? அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அந்த வசனம் எங்க நிறைவேற போது? ஆயிரம் வருஷம் நாம இயேசு கூட இந்த உலகத்தை அரசாளுவோம், அரசாளுவோம், அரசாளுவோம். ஆகவே சபையே ஆயத்தப்படு ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு. அல்லேலூயா.
Denn wenn wir Jesus Christus auch leiden, dann werden wir auch mit ihm zusammen herrschen. Dieses Wort wird nämlich genau in diesem Zeitpunkt, in dieser tausendjährigen Herrschaft, wird es in Erfüllung gehen.
தோட்டத்தில் இருக்கிற அனைத்து விருட்சங்களையும் இன்றைய வேத வியாக்கியராக சொல்றார்கள். இந்த ஏதேன் தோட்ட பெரும்பாலும் ஈராக் என்ற இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி, கிழக்கே அப்படின்னு வேதம் சொல்லப்படுது. அப்பவே மத்திய கிழக்கு, இந்த மிடில் ஈஸ்ட் சொல்றேன். அது போல வேத வியாக்கியான கருத்து, இதை நான் உறுதியாக சொல்ல மாட்டேன், பட் சொல்றார்கள் வேத வியாக்கியர்கள், இந்த ஏதேன் தோட்டம் வந்து ஈராக்கில் இருந்திருக்கலாம் என்று அநேக வேத வியாக்கியாக சொல்றாங்க.
Viele Bibelforscher sagen, dass dieser Garten Eden eventuell so im Bereich, also im Mittelosten, mittleren, also Ostbereich, im Iran, Irak, in diesem Bereich gelegen haben könnte.
Also in nur Adiala Bittenda, Totem ille, ana Totetekake, Tannir, Teve in der Arinda, Andover. Ada Totem, Chetsuji, Vatsche, Nadikal, Indegi, Virgidang. Acharya, ada Totem ille. So, Kovatum. Na, inna solle, vannu sonnal, எல்லா விருட்சத்தையும் கனியை நீ புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீக்கு அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் நீ புசிக்க கூடாது.
Gott sagte zu Eva und Adam, ihr dürft von allen Bäumen die Früchte essen, aber nur nicht von dem Baum, der in der Mitte steht, vom Baum der Erkenntnis.
செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தால், தேவனுடைய வசனத்தை மீறினால், ஆண்டவர் வசனத்தை கீழ்ப்படியா போனால், பாவம் உலகத்தில்
பிரவேசித்து.
இதை குறித்து மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, இன்னும் புசிக்கவே இல்லை, எனக்கு ஆச்சரியம், இன்னும் சாப்பிடவே இல்லை, ஏற்கனவே இந்த பழத்தை சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இல்லை, ஏன்னா ஆண்டவரால் அது சமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பழத்தை பார்த்து சொல்றார், அது புசிப்புக்கு நல்லது. பாருங்க, என்ன சாப்பிடவே இல்லை, பட் இவர் எப்படி இதை சொல்ற? சோ அது போக அங்கால என்ன சொல்லப்பட்டிருப்பா? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். அதானே இன்றைக்கு மனுஷனுக்கு அதிகமாக கண்ணின் பார்வை வச்சுதான் நிதானிக்கிறார். உண்மையை வச்சல்ல, உண்மையை வச்சல்ல, கண்ணால பார்க்கறது வச்சு நிதானிக்கிறார். என்ன? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து அறிவதே உண்மை என்று யார சொன்னது? ஞாபகம். ஏதாவது ஒரு காரியத்தை நாம பார்த்துட்டோம்டா, உடனே அதை வச்சுட்டு கட்டி விட்டுறோம், கட்டி விட்டுறோம். அது நாலு பேருக்கு போயிருக்குல்ல, அதெல்லாம் கையும் காலம் வச்சு முழு உருவம் வந்து நடக்கும். அணியோடைய அணிவாக கவனிக்க, சாப்பிட இல்ல, புசிக்க இல்ல, ஆனா புசிப்புக்கு நல்லது என்று
சொன்னார்.
பார்வைக்கு இன்பம் என்று
சொன்னார். இதை
வேற விதமா வியாக்கினா, கண்களின் இச்சை பார்வைக்கு இன்பமா இருந்தது. அதுக்கு அங்கால என்ன சொல்றா பாருங்க, அது இச்சிக்கப்படத்தக்கது.
இன்னும்
பழத்தை புசிக்க இல்ல, ஆனா அவட மனநிலைமையில அவள்
புசிச்சுட்டான். இன்னும்
வாய்க்குள்ளால பழம் உள்ள போகல, வாய்க்கு பழம் வர இல்ல, ஆனால் அதை பார்த்து நல்ல பழம் நல்லா இருக்கு, புசிக்கும்
சொல்ல
கேளுங்க. மனநிலைமையில பாவத்துல வெல்றதும் உண்டு, செயல்களினாலும் பாவத்தில் உள்ளதும் உண்டு. நாம் சொல்றது கேளுங்க, மனநிலைமையில நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியாவிட்டால் நாட்கள் வர அல்லது சரியான சந்தர்ப்பம் வரும்பொழுது அவைகள் செயலாக மாறுறதுக்கு இடம் இருக்கு. ஐ செய்தகள் நான் ஒரு தீக்க தரிசி அல்ல, அதை தீக்க முறைப்பேன். கேளுங்க கேளுங்க, இன்றைக்கு என் மனதில் எழும்புகிற தவறான எண்ணங்கள் கற்பனைகளை எனக்கு கட்டுப்படுத்த தெரியாவிட்டால் நாட்கள் வரும்பொழுது அவைகளிலே நான் செயலிலே விழுந்து விடுறதுக்கு, ஓப்பனாக தேவன்பா பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே தேவனுடைய மனுஷனே மனுஷே, உன் இருதயத்தின் நினைவுகள் எண்ணங்களை தேவன் அவனுடைய பலத்தில் கட்டுப்படுத்து, அதுதான் உடைய வெற்றி என்ற ரகசியம்
சொல்வேன். Im Gedanken, in ihrem Herz schon sündigt, dann wird eine Zeit kommen, dann wird er es auch offensichtlicher machen. Das heißt, wenn wir nicht lernen, in unserem Gedanken, in unserem Herzen uns zu kontrollieren, ja, dann dauert es nicht mehr lange, bis wir diese Sünde schon als Tat vollbracht haben. Deswegen sage ich dir, du und ich, wir müssen lernen, unsere Gedanken zu kontrollieren. Wir dürfen nicht in uns in Sünde einlassen, sondern uns wirklich nach Gott richten.
Aber wenn das sollen wir, gerne. உள்ளே தோற்று போனவன் வெளியையும் தோற்று
போனான். தன்
மன நினைவுகளில் எண்ணங்களில ஃபெயிலியர் ஆகினவன் வாழ்க்கையிலும் தோற்று
போறவன். இதை
குறித்து வேதம் என்ன சொல்றது? நீதிமொழிகள் 4:23 சொல்றது, எல்லா காவலோடும் ஒன்று இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும்.
இதை
குறித்து விரிவாக பேசலாமா? சப்ஜெக்ட் நன்றா கவனிங்க, நன்றா கவனிங்க. இந்த நன்மை தீமை அறிவித்தது வீழ்ச்சத்தை கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டு சொன்னார். ஆனால் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்தால் தேவனுடைய வசத்தை கீழ்படியா போனால் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது. அதன் மூலமாக நாமளும் பாவியலாக பிறந்து பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் ஜீவித்து பாதாளத்துக்கு நேராக இருந்தோம். ஆனால் இருக்குமுள்ள ஆண்டவர் நம்மேல வைத்த இறக்கத்தினால் தாயின் கருவிலே நாம் உருவாகிறதுக்கு முதலே நம்மை தெரிந்து கொண்டார். அந்த நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்றியும் உள்ளவளாக, உண்மையுள்ளாக, பரிசுத்தம் உள்ளவளாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த பிரியப்படுத்த
பிரயாசப்படும். Eigentlich gar nicht hätte tun sollen. Sie hat nämlich das Gebot Gottes übertreten. Somit kam die Sünde in dieser Welt. Nicht nur das, sondern auch wir, die Nachkommen, wir sind auch durch Sünde geboren worden. Aber Gott, er war uns so gnädig, bevor wir sogar erschaffen worden sind, bevor wir im Mutterleibe schon entstanden sind, hat er uns gesehen und hat uns errettet. Denn durch Jesus Christus hat er uns diesen Erlösungsweg gegeben. Jesus ist für deine Sünden gestorben ans Kreuz. Er hat sein Blut für dich, sein heiliges Blut für dich und mich hat er vergossen, sodass wir als gerechte Kinder, als seine Kinder wieder zu ihm kommen können.
எபிரேயர் 11:24 இப்படியாய் சொல்றது மோசே குறித்து, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தார். நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அதை டைரக்டாக வியாக்கியானப்படுத்தினால், டைரக்டா சொல்ல போனா பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அட இது என்ன பெரிய புது வழிபாடு நினைச்சிடாதீங்க, யோசிச்சிடாதீங்க. பட் த பைபிள் சேஸ் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் அப்படின்னு இருக்கு. சோ பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்ல. இந்த குடிக்கிறவனை போய் கேட்டு பாருங்க, அட 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 குடிச்சவங்களுக்கு நல்ல அனுபவம் தெரியுமே. குடிச்சு அந்த போக அடங்கு வரைக்கும் அவன் ஏதோ ஆகாயத்துல மறக்கிறது போல இருக்கு. ஃபிளஷ்லி மாம்சத்துல அந்த போத போன பிற்பாடு இனி சில காரியங்களை புட்டு புட்டு நான் வைக்கல விரும்பல. நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி சொல்லும் பொழுதே சில வாலிப பிள்ளைகள் நேரில் எனக்கு சொன்ன வார்த்தைகள் கூட என் மனதுக்கு ஞாபகத்தில் வரும். பாவம் கொடுமையான, அது தேவனை நம்மை பிரித்து தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. சொற்ப நேர அற்ப நேர மாமிச சந்தோஷத்துக்காக தேவனை வெறுத்து தேவனுடைய இருதயத்தை உடைத்து பிளீஸ் தயவுசதுக்காக தேவனுக்கு கீழ்படிபடியெல்லாம் நம்ம சொந்த மாமிசத்துக்கு கீழ்படுகிறதா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு அப்படின்றது பரலோக ராஜ்யத்தின் அழைப்பு பெற்ற பரிசுத்தவான்களுக்கு அல்லது பரிசுத்த வாட்டிகளுக்கு நான் அன்போடு படிபடி சொல்றது என்ன? உடனே காத்துக்கோ, உடைய ஆத்மா கரைபடியாதபடி காத்து போகட்டும். பிற கவனிங்க, இந்த கவனிங்க, கேட்க காதுள்ளவன் கேட்கிறவன் என்ன ஆண்டவர்கள் மனதில் தருகிற வார்த்தைகளை நான் சொல்லுவேன். மிகுதி உங்களை பொறுத்த ஏனென்றால் ஒருவராவது கெட்டுப்போறது அது குருப்பம் இல்லை. என் மனதின் பாரமும் என் மன்றாட்டும் நான் கடவுளை நோக்கி செய்து அன்றுவரே சபையில் ஒருவராவது கெட்டுப்போயிடும். ஒரு ஆத்மாவுடைய விலை உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் அதுக்கு வீடாகணும். ஏனென்றால் உலகத்தில் எல்லாமே அழிந்து போயிடும். காண்டதெல்லாம் அனுத்தியம். பட் ஒரு மனுஷனுடைய ஆத்மா அழியாது, அது முடிவில்லாது. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆத்மாக்கள் சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு இருக்கிற உறவு ஐக்கியத்தை காத்துக்கொண்டு கொண்டது எவ்வளவு கவனமா இருக்கும் யோசிப்பாரு. சோ சாகவே சாவா என்றாரு. அவள் அதை நம்பல. பிசா சொன்ன வார்த்தையை நம்பி கனியை பறித்து
புசித்தான்னு சொல்லி அப்பாக்கு.
சோ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியா போனால் பாவம் உலகத்திலே
பிரவேசிக்கும்.
சோ இதே போல நீங்க யோசுவா நீங்க பாக்கட்டு முடிக்கிறேன். கவனிங்க, யோசுவா ஏழாம் அதிகாரம் மைண்ட்ல வச்சிருக்க அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. யோசுவா ஏழாம் அதிகாரம் 21 மாசத்துல பார்க்கும் பொழுது அங்கே ஆகாதவனாய் போன ஆகானை குறித்து நாம பாக்குறோம். அங்கே அவன் என்ன செய்தான், பாபிலோன் நேர்த்தியான சால்வையையும் வெள்ளியையும் பொன்னையும் இச்சித்து அவன் அதை எடுத்துக்கொண்டான் சொல்லி நாம பாக்குறோம்.
Wir in Josua können wir nämlich auch lesen, ein Untergebener von Josua, er hat nämlich von den während des Krieges hat er diese ganzen Reichtum und zwar diese ganzen wertvollen Dinge angeschaut und er hat sie eben während des Krieges mitgenommen und sie versteckt.
இது எரிகோவுக்கு அடுத்த காரியம். என்றால் எரிகோ சாபத்திடான நகரம், அதில் இருக்கிற ஒன்றையும் எடுக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளை கொடுத்தார், உறுதியாக கட்டளை கொடுத்தார்.
Gott hat gesagt beim Kampf gegen Jericho, du sollst nichts was aus Jericho stammt sollst du mit dir nehmen oder für dich beanspruchen.
ஆனால் ஆகானோ ஆண்டவர் வார்த்தையை கேட்டிருந்தான், ஆனாலும் பாபிலோன சால்வையும் வெள்ளியும் பொன்னும் அவருடைய கண்களை கவர்ந்தபடியால் தேவனுடைய வார்த்தையை மீறி கத்தருடைய வசனத்துக்கு கீழ்படியாக போய் இச்சு தெரிந்து
கொண்டான்.
வசனத்துக்கு கீழ்படியா போனால் அவனோடு கூட அவனுடைய குடும்பம் அவனுக்குரிய ஆடு மாடு எல்லாம் அழிக்கப்பட்டது.
நான் கீழ்படியா
போனால் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம்.
Ich habe ungehorsam die Sünde kam in die Welt rein und der Sündenpreis ist der Tod.
இதே போல ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் ரெண்டு மகள்மாரையும் நாம பார்க்கிறோம்.
Ein Vater, Mutter und zwei Mädels.
So Lot மனைவி ரெண்டு மகளை குறித்து நாம
வாசிக்கிறோம்.
19 அதிகாரம் 17 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராத இந்த சமபூமியில் எங்களில் நிற்காதுன்னு மூன்று கட்டளை கொடுத்தார். ஏவாளுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, இவங்களுக்கு மூன்று கட்டளை கொடுத்தார். என்ன சொன்னாரு, இந்த ஜீவன் தப்ப ஓடிப்போ, பிகாஸ் இட் இஸ் டூ லேட். சூரியன் உதயமாகும் பொழுது சோதோம் கொமோராவை அழிக்கணும், ஆபிரகாம் நிமித்தமாக அவனுக்கு கண்களில் தேவனுடைய கண்களில் குருவி கிடையாது. ஆகவே ஓடு, திஸ் இஸ் த டைம் டு ரன் அவுட். இது ஓட வேண்டிய நேரம், உட்கார வேண்டிய நேரம் இல்லை, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும், நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் நிறைவேற்றணும். Don't be late because it is God's business. It is a God kingdom. இது தேவனுடைய ராஜ்யம். தேவனுக்கு அடுத்த காரியம் செய்ய வேண்டியவர்களை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். ஏன்னா நம்மை நம்பி ஒப்பு கொடுத்த காரியங்கள் பொறுப்புகளை செய்ய வேண்டிய இடத்துல செய்து நிறைவேற்றணும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஓடு, because it is too late. ஓடு என்று சொன்னார்.
Gott sagte, lauf, lauf, schau nicht zurück, sondern lauf einfach.
பின்னிட்டு பாராதே.
Schau nicht zurück, sagte Gott.
சமபூமியில எங்க இல்ல.
Denn bleibe nirgendwo auf einer Ebene, wo du wohnst stehen.
ஓமடு கேட்டால் படுங்களை இது விவரிக்க நேரம் இல்லை. ஓடும் பொழுது அவருடைய சிறப்பு பின்னிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்.
Aber ihr kennt ja, sie ist während des Laufens hat sie sich umgedreht, weil sie ihre ganze Schätze
begraben. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படியாம போனாள்.
Sie war dem Wort Gottes ungehorsam.
So அப்படி அவள் உப்புத்துனானால்,
sie wurde zu einer Salzsäule.
சாபக்கேடானால்,
sie wurde zu einem Fluch.
அது மாத்திரமில்ல, அவள் விட்ட தவறுனால் அவளுடைய குடும்பத்திலேயே பெரிய பாதிப்பை அது கொண்டு வந்தது.
Weil die Mutter diese Fehler gemacht hatte, hat es Konsequenzen gehabt in ihrer Familie.
அற்ப சொற்ப காரியங்களுக்காக தான் விட்டு வந்த வீடுகள், கட்டின வீடு, தான் சேர்த்து வைத்திருந்த ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் இவைகள் எல்லாம் நினைத்து அவள் உள்ள முருகனபடியால் தேவனுடைய வசனத்தை மீறி பின்னிட்டு திரும்பி பார்த்தார்.
Weil sie Sehnsucht hatte nach ihren ganzen Hab und Gut, was sie in Sodom und Gomorra hatte, hatte sie sich umgedreht und danach musste sie diese ganzen Folgen erleiden.
திரும்பி பார்த்தா தெரியுமோ?
Warum schaute sie zurück?
ஒருவேளை தேவன் சொன்னபடி அந்த இடத்தை அழிக்காமல் இருந்தா திரும்ப போய் அங்க போய் செட்டில் ஆகிடலாம் பாருங்க. ஆகவே திரும்பி பின்னுக்கு பார்த்தா என்ன நடக்குது பாப்போம்
சொல்லி und dachte, was wenn Gott auf einmal diesen Ort doch nicht zerstört, dann kann ich ja wieder zurückgehen. Denn manche haben wirklich Lust daran, einfach so als Mitläufer irgendeine Sache zu beobachten. Wir können über Dina, die Tochter Jakobs,
leben.
Sie war eine junge Frau, die sagt, statt zu Hause rumzusitzen, gehorsam zu sein, wollte sie einfach mal diese Stadt beobachten und dann kam sie geschändet wieder zurück. Daher sage ich mit Liebe euch jugendlichen Leuten,
கண்டமாதி தயவு செய்து தனிய வழியில தெரியாதீங்க தெரிய விருப்பம் கொள்ளாதீங்க
Versucht nicht einfach wild herum in dieser Gegend oder in der Stadt einfach so einfach spazieren zu gehen oder sonst irgendwas zu machen oder versucht sowas auch zu vermeiden.
அதுக்கு freedom என்ற வார்த்தையை பாவிக்காதீங்க.
Und begründet das nicht unter dem Wort Friede oder beziehungsweise Freiheit.
மிஞ்சின freedom நம்மளை மிஞ்சின பாவத்துக்குள்ள கொண்டு போ.
Denn übertriebene Freiheit würde uns in eine übertriebene
Freiheit. வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது நல்லது நல்லது. உங்களையே இழந்திட கூடாது என்பதற்காக நான் சொல்லுவேன். வளருகிற வாலிப பிள்ளைகள் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. தேசா தேசங்களின் பிள்ளைகளை பார்த்து நாம் அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. நாம் அவங்களை ஃபாலோ பண்ண நம்ம அவங்களை பண்ணி உங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் படியே நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சேர்த்துதான். நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணணும். ஆகவே எனக்கு வயசு வந்துட்டு அதுகொண்டு நான் என்ன பண்ணுங்க, அங்க போடும் இங்க போடும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் பண்ணி நீங்க உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை தவறாக நீங்க யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா அது ஆபத்தை கொண்டு வரும்.
Die Freiheit, die euch gegeben ist, wenn ihr sie wirklich falsch nutzt, dann bringt es euch nur einen Schaden.
Sei dagegen. உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை நீங்க தவறாக பாவிப்பீங்களா இருந்தா அது உங்களுடைய பிற்காலத்துக்கு அல்லது தேவோட நீங்க வாழ்ற வாழ்வுக்கு பெரிய பாதிப்பையே கொண்டு வந்துடும்.
Die Freiheit, die euch gegeben ist, wiederholt es nochmal, die Freiheit, die euch gegeben ist, wenn ihr sie wirklich falsch nutzt, dann wird es in absehbarer Zeit zu einer Gefahr bringen.
உலகம் பொல்லாதது.
Denn die Welt ist gefährlich.
So வாலிப பிள்ளை உங்களை காத்துக்கொள்ள கவனமாக
இருக்கு. Die Jugendlichen, ihr müsst lernen, euch zu bewahren.
So அவள் பின்னிட்டு திரும்பி ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள்.
Die Frau los, die war ungehorsam und drehte sich um und schaute nochmal zurück.
உப்புத்தூளானாள்.
Wurde zu einer Salzsäule.
அப்படியே நீங்க 1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் விவரிக்கிறதுக்கு நேரம் போடுது. 1 சாமுவேல் புத்தகம் 11 அதிகாரத்துல முதலாம் வசனத்தில் இருந்து 9 வசனம் வரை நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் ஆண்டவர் சொன்னாரு அந்நிய ஸ்திரிகளை நீங்க சேர்த்துக்கொள்ள கூடாது, அந்நிய ஸ்திரிகளோட நீங்க சேரக்கூடாது, அந்நிய ஸ்திரிகளை நீங்க திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் திட்ட தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஆனா ஞானி ஞானமாக பாவம் செய்தா என்ன செஞ்சா, அம்மோனி ஸ்திரி என்றும் என்ன சீதோனியர் என்றும் மோவாபியர் என்றும் எவரெல்லாம் ரெக்கார்ட் இன் த வேர்ல்ட் 1000 பொம்பளை வச்சிருந்திருக்க 1000 பேர் இதுவரைக்கும் எவரும் செய்ய முடியாது, இனிமேலும் செய்ய மாட்டார். நல்ல கவனிங்க, கடைசி நடந்தது அந்நிய ஸ்திரிகளை சேர விட அவன் சொன்னாரு. ஆனா இவன் சேர்ந்தான். கடைசியில அவங்கள் அந்நிய தேவைகள் தங்கள தேவதைகளை வணங்கும்படியும் அவர்களுக்கு கோயிலை கட்டும்படியும் அம்மாமார் ஐயாவை கொண்டு போயிட்டான்.
Gott sagte nämlich Salomo, hier, ihr sollt die heidnischen Frauen nicht zu euch nehmen, ihr sollt euch nicht mit denen vermischen, nicht verkehren. Ah. Ihr sollt die nicht als Frau nehmen. Aber was machte Salomo? Er hatte nämlich alle drumherum liegenden Dörfer, alle heidnischen Völkern, von jedem Volk hat er wirklich Frauen zu sich genommen, bis auf, sag ich mal, seinen Rekord war bei 1000, hat so viele Frauen zu sich genommen. Und was ist dann letztendlich passiert? Diese Frauen haben ihn zum Götzerei, zur Anbetung von Götzendienst, haben ihn
verführt. சொல்லியும் கேட்கல. அந்த அளவுக்கு அந்த பொம்பளை இன்ஃப்ளூயன்ஸ் அவனுக்குள்ள இருந்திருக்கு. கண்டக்ட், அவங்க கொடுத்த அழுத்தம், அந்நிய ஸ்திரிகள் சலமோனு கொடுத்த அழுத்தத்தினால் அதை மேற்கொள்ள ஓவர்கம் பண்ண முடியாமல் ரெண்டு தடவை ஆண்டவர் டைரக்டாக அவட பேசி முடியாமல் போச்சு.
Denn Gott offenbarte sich ihm zweimal, aber trotzdem konnte er sich davon nicht lösen, weil dieser Einfluss dieser heidnischen Völker, von diesen heidnischen Frauen, die hatten so einen kräftigen, mächtigen Einfluss auf ihn gehabt, dass er das nicht mehr überwältigen konnte.
Und
das Ende, wir kennen Salomo, ist dann letztendlich von Gott abgewichen.
Mudibu, Mudibu. முடிவு நாம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியதாக இல்ல இல்ல இல்ல.
Das Ende von Salomos Leben ist nicht beispielhaft für uns. Wir können nicht ihm folgen.
இங்க ஒரு குறிப்பு சைதா நான் சொல்ல விரும்புறேன்.
Ich möchte noch etwas anmerken.
சீக்கிரமாக முடிச்சிருவேன்.
Ich beende so schnell es geht.
So, தேவனுக்கு கீழ்ப்படியாத படிக்கு யாரு உங்களை தூண்டினாலும் அதுக்கு இடம் கொடுக்காது.
So, jeder oder jede Sache, die euch daran hindert, dem Wort oder Gott gehorsam zu sein,
ஏவாளோட பாவத்துல ஆதாம் பங்கு போட்டா
அனனியாட
பாவத்துல சபீரால் பங்கு போட்டால் பட் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கேளுங்க தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு எவருக்கும் தேவசம் நீங்க இடம் கொடுக்காது
அப்ப சாகோ ஜீரா எகால் தேவசஸ் ஜீரா தேவ ஸ்டாகன் ஹிந்தார் ஓ இஸ் தி வாட் காட் இஸ் கோகன் டு சென் ஓர் காட் டு ஃபாலோயின் ஹர்ட் நிஷ்ட ஆஃப் ஃபால்ட் நிஷ்ட
கிறிஸ்து நமக்கு ஜீவன்
denn கிறிஸ்துஸ் இஸ் unser leben
கிறிஸ்து நமக்கு வாழ்வு
denn கிறிஸ்துஸ் இஸ் unser leben
அவரே நம்மை உண்டாக்கினவர்
denn hat uns erschaffen
அவரே நம்மை உருவாக்கினவர்
hat uns erschaffen
நம்ம நியாயத்துக்கு பார அவர்தான்
wird uns zurecht
schaffen so jesus dann wollen
so jesus ist unser leben
jesus dann wollen
கத்தரை
விட்டு உங்களை பிரிக்கிற எந்த ஆலோசனைகளுக்கும் எந்த காரியங்களுக்கும்
நமக்கு
ஜீவன் பங்கு போட்டாங்க பாவத்தில் விழுந்தாங்க ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரை பாப்பீங்களா இருந்தால் பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்படியுங்கள்
அப்படின்னு
பேசணும் தேரம் படித்தான பிள்ளைகள் எனக்கு சபையில் இருக்க வாலிபர்களுக்கு குறித்து வாலிப பிள்ளை குறித்து அதிகம்
யோசிக்கிறேன்
என்னவென்றால் அவர்கள் தான் அடுத்த சந்ததி அவர்களை பக்தியுள்ளவர்களாக வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஆண்டவோட வருகைப்பட தாமதித்தால் அவர் தான் எழும்பி தேவோட ராஜ்யத்தை கட்ட
வேண்டும்
நம்மோடு நம்முடைய பக்தி செத்து
போயிடக்கூடாது
நம்மோடு நம்முடைய பரிசுத்தம் அடக்கம் பண்ணப்படக்கூடாது
அடுத்த
சந்ததிக்கு அதை கடத்தணும் அல்லது நாம தவறு விடுகிறோம் வேதம் சொல்றது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படிய
வேண்டும்
இது தேவன் பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளை
அவை
சபையில் இருக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் தங்கள் சொந்த பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படிய
வேண்டும்
பெற்றோருக்கு பிள்ளைகள் எதிர்த்து நிற்க கூடாது உங்கள் பெற்றோர் உங்களுக்கு எப்பொழுது நன்மைகளை தான்
சொல்லுவார்கள்
உங்கள் பிள்ளை உங்கள் பெற்றோர் உங்களை கண்டிக்கிறது உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காகவே நம்ம சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எவரும் தாய் தகப்பன் எதிர்த்து நிற்க கூடாது அப்படிங்கிற எதிர்த்து நிற்புகள் இருந்தால் அது நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்று சத்தியப்படி இந்த வார்த்தைகளை உங்களுடைய இதயங்களில் விதைக்க
விரும்புகிறேன்
உங்கள் பெற்றோரை உங்கள் தாயின் தகப்பனை கனம் பண்ண ஆண்டவர் கட்டளை கொடுத்தது நேற்று நான் லண்டன்ல ஒரு அடக்காரதிக்கு
போயிருந்தேன்
கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஊழியர் செய்த ஒருவர் அன்பையில் கத்தருக்கு நித்திரந்தபடியாலும் நேற்று அவருடைய பீல்டு சர்வீஸுக்காக லண்டனுக்கு
போயிருந்தேன்
அங்க ஒரு காரியத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக
இருந்தது
அது தவிர எனக்கு ரெண்டு பிள்ளைகள் அது ரெண்டு பிள்ளைகளையும் அவர் கத்தருக்குள் வளர்த்திருக்கிறார் தாய் பயபக்தி உள்ளவர் அந்த பீல்டு ஆறாவது நான் பார்த்தேன் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த தாய் விதவையாகிவிட்ட தங்கள் தாயை ரெஸ்பாண்ட் பண்ண விதமும் தங்கள் தாயை அன்பாக அழைத்து அணைத்து அவருடைய கரங்களை பிடிச்சு அவங்களோட துக்கத்தை ஆட்டி அந்த துக்கத்தில் அந்த பிள்ளைகள் பங்குபட்ட விதத்தை பார்த்து நான் சிந்திக்கலானே
யோசிக்கிறேன்
பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலா
இருக்கணும்
திரும்ப பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நான் சொல்ற காரியம் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலாக
இருக்கணும்
பிள்ளைகளால பெற்றோர் வேதனைப்படக்கூடாது அப்படி பிள்ளைகளால பெற்றோர் வேதனைப்பட்டால் அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு அது நல்லதல்ல உங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடிந்தால் தேவோட வார்த்தையின்படி உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியுங்க
அப்பொழுது
அங்கிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பெற்றோரை எதிர்த்து நிற்காதீங்க. அவங்களை துக்கப்படுத்துற வார்த்தைகளை பேசாதீங்க. அங்க உலகத்தில் கற்றுக்கொள்ள அசுத்தங்களை எல்லாம் பெற்றோருக்கு முன்பாக கொட்டாதீங்க.
நீங்க
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க.
உங்களுடைய
வாழ்க்கையினால உங்கள் பெற்றோருக்கு அவமானம் வரக்கூடாது. பத்து வயதுல என் தகப்பனை எழுந்தனேன். என் தாயோட அன்புல அன்பு வளர்ந்தவன். அவ எனக்கு தெரியும் பெற்றோருடைய காரியங்களை குறிச்சு. அவ என்ன சொல்ற கவனிங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலா இருக்கணும் மட்டுமல்ல, பிள்ளைகளால பெற்றோருக்கு அவமானம்
வந்துடக்கூடாது.
அவங்க பாலிய பிள்ளைகள் நீங்க நடக்கிற நடத்தைகளால உங்கள் பிள்ளைக்கு உங்களுடைய பெற்றோருக்கு வெட்கத்தை உண்டு
பண்ணக்கூடாது. அதனால
அவங்க கண்ணீர் வடிக்க
கூடாது.
நீங்க தேவோட பிள்ளைகள்,
அவங்களுடைய
நடத்தைகள் நன்மையாக
இருக்கணும்.
தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும். ஒவ்வொரு பாலிய பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் பெற்றோருக்கு, சொந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். தேசத்து சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், ஸ்கூல்ல இருக்கிற ரூல் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் சொந்த பெற்றோருக்கு நாம கீழ்படியா போனோமா இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக நாம பாவம் செய்யறவளாக இருப்போம்.
Wir können in Gesetzen gehorsam sein, wir können vielleicht in der Schule nach den Regeln uns verhalten, aber wenn wir nicht unseren Eltern gehorsam sind, unsere Eltern ehren, dann sündigen wir gegen Gott.
போட்டு புறவு நேரத்திலே குறித்து பேசுறேன். ரோமர் 13 அதிகாரம் 1 வசனம் சொல்றது, மேலான அதிகாரம் உள்ள யாவருக்கும் கீழ்ப்படியுங்கன்னு சொல்லி.
Denn in Römer steht geschrieben, sei untertan jeder Obrigkeit.
So there's a சட்டங்களுக்கு கீழ்படி நாம் கடனாளிகளாக
இருக்கிறோம். Wir müssen auch lernen, der Obrigkeit, das heißt Gesetzen oder Vorgesetzten untertan zu sein, gehorsam zu sein.
இறுதியாக நான் முடிக்க விரும்புறேன்.
Ich möchte beenden.
புதிய ஏற்பாட்டில் முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்த ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்.
Ich möchte euch eine Person nennen, der komplett gehorsam war.
Philipper 2 அதிகாரம் 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். Philipper 2 அதிகாரம் 8 வசனம்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே
தாழ்த்தினார்.
பிலிப்பர் 2 இடத்தை பார்த்து சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லப்படுது. நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு மரண பரியந்தம் மட்டுமல்ல, தெரியாது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருக்கிறார். அதாவது சிலுவையிலே அவர் பாடுபட்டு மறிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் தன் பிதாவுக்கு கீழ்ப்படித்திருந்தார். அது மாத்திரமில்ல, 30 வயது வரைக்கும் தன் சொந்த பெற்றோருக்கு, மாமிச பெற்றோருக்கு
கீழ்ப்படிந்திருக்கிறார்.
கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரி.
என்னை
பின்பற்றிக் கொண்டார் ஆண்டவர் இயேசு.
So
we want to follow Christ. நாம் இயேசுவை பின்பற்றணும். ஆகவே இயேசு எப்படி பிதாவுடைய வார்த்தைக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ அதுபோல நாமும் தேவனுடைய சித்தத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவளாக இருக்கும்.
So wie Jesus Christus seinem Vater, seinem himmlischen Vater und seinen Eltern auch hier auf dieser Erde gehorsam war, müssen wir auch unseren Eltern und Gott gehorsam sein.
எபிரேயர் 5 அதிகாரம் 8 வசனத்து 10 வசனம் வரை நாம பார்க்கும் பொழுது அவர் பட்ட பாடுகளால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இது ஒரு நல்ல டாபிக். நமக்கு நேரப்பட பண்ண பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Denn in Hebräer steht geschrieben, durch diese ganzen Leiden, dass Jesus durchziehen, also erlangen musste oder durchgegangen ist, hat er gelernt, gehorsam zu sein.
இது மாம்சத்தில் வழிபட்ட இயேசு குறித்து சொல்லப்படுறது. அதாவது இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். ஐ ஆம் சோ சர்ப்ரைஸ். எனக்கு இதை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்து பாடுகளினால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்.
Jesus Christus war gehorsam, beziehungsweise durch sein Leiden lernte er gehorsam zu sein.
அவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பாடுகளுக்கு ஒரு காரணம் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும்
கீழ்படுகிறது. Das, was wir gerade gelesen haben, durch Leiden lernen wir nämlich gehorsam zu sein.
Aber பாடுகளை தள்ளிவிடாதீங்க, அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசுவின் வருகையில நமக்கு மகிமையாக இருக்கும்.
Denn daher schiebt dieses ganze Leid nicht davon, denn es ist gut, denn dadurch lernen wir, Gott gehorsam zu sein.
Sorry, what's that? Das ist
auch.
So, கண்களை மூடி கரைகளை உயர்த்தி கத்தர் நம்ம சோதரமே கத்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். அதற்கு நாம் தேவனுடைய வசனத்துக்கு முழுக்க முழுக்க நாம் கீழ்ப்படியணும். நம்மிடத்தில் தேவன் ஒரு பூரணமான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டோடு வரிக்கு நம்மை ஆயுதப்படுத்துவோம், கத்தருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கங்கடி மூடி கரங்குலத்தை ஆண்டோட சோதனைப்படி முடிப்போமா? எல்லோரும் கரங்குலத்தை ஆண்டோட சோதனை பண்ணுவோம். சோதனை நன்றி தங்கப்பரே சோதனமையா.